அன்பான பாட்காஸ்ட் நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வந்துட்டு எங்களுடைய பேர் வைக்காத ஒரு பாட்காஸ்ட். இதுக்கு இன்னும் பேர் வைக்கலை. பேர் இதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து நியூஸ் லைட்னு ஒரு பேஜ் இருக்குது, சினி லைட்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது, அங்கே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்துட்டு என்ன தலைப்பு அப்படின்னா, சினிமாவை பற்றி வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. சினிமாவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்டோர்ஸ் பண்ணுறாங்களே. இப்போ இந்த பொல்லாதான் படத்தில் பார்த்தீங்கன்னா பல்சர் பைக்கை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் ஐ படத்துலலாம் சொல்லவே தேவையில்ல, நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி மாடலிங்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு நண்பர் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டார், அதாவது உண்மையிலே வந்துட்டு சினிமா வந்து ரியல் லைஃப் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்றத கேட்டிருந்தார். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி என்னோட இங்கே பங்கு பெற்றிருக்கிறது யாருன்னு பார்த்தா, நம்ம முருகன், அப்புறம் வந்துட்டு பிரகாஷ், நம்ம ராமசாமி, அப்புறம் சூப்பர் ஸ்டார் அருண் அவர்கள். ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட் வந்து இனிதே ஆரம்பிக்கலாம்.
இப்போ என்னோடய க்வெஸ்சன் என்னென்னா, விளம்பரம் ஓகே, படத்தோட விளம்பரம் தேவையா? இது வந்து தற்செயலாக நடக்குதா, இல்லை வந்து பிளான் பண்ணி அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நடக்குதா, டைரக்டர் வந்து சொல்லி பண்ணுற மாதிரி நடக்குதா?
இல்லை, அது எப்படின்னா நிறைய படங்களில் வந்துட்டு ஒரு மெயின் சோர்ஸாக வந்துட்டு எப்படின்னா இன்டர்னல் அட்வர்டைஸிங் ஒன்று பண்ணுவாங்க படங்களெல்லாம். இப்போ நம்ம வந்துட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய இதெல்லாம் பார்ப்பீங்க, கீழே இன்க்ளூட்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு வேர்டு ஒன்று வரும். இன்னும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம காலா சாங்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண டைமில் வந்துட்டு வீடியோ சாங்ஸ்லாம் விட்டாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லைடே வந்து ஆவல்ஸ் ஃபேனோடதோ ஒன்று வரும் உள்ள, அது நீங்கள் ஸ்கிப்பபிள், நான் கூட ஸ்கிப்பபிள்னு நினச்சேன். கடைசியில் அது இந்த வீடியோவோடய இருக்கும், தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அது வீடியோவோட வரும். இது வந்து உள்ள இன்டர்னல் அட்வர்டைஸிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பயங்கர ஃபேமஸாக பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற கார்ஸ்லேருந்து அவர் என்ன சூட் போடுறாரு, அது என்ன சூட்டு, ரேமண்டு, அப்போ ஆரம்பத்துலலாம் ஆரம்ப காலங்கள்லாம் ரேமண்ட் இருந்துச்சு, அப்புறம் அடுத்தடுத்த பெரிய பெரிய பிராண்டுகள் லூயிஸ் விட்டன் நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் படத்தோட இதில் ப்ரொடக்ஷனில் அது ஒரு பார்ட்டு, அவங்க ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ இதை தான் வந்து இவரும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஐ படத்தில் வந்துட்டு சங்கர் வந்து அதான் ட்ரை பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பொல்லாதானில் வந்துட்டு அது இன்டர்னல் அட்வர்டைஸிங்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி தேவை வந்துட்டு பல்சர் வந்துட்டு அவ்வளோ ஒரு இந்த பைக்காக இருந்துச்சு, பல்சர் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ பல்சர் பைக் வந்துட்டு எல்லா இளைஞர்களுக்கும் வந்துட்டு ஒரு பிடித்தமான ஒரு பைக்காக இருந்துச்சு. ஸோ அந்த பைக்கை வந்துட்டு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டை தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பார். பட் ஐ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜில்லெட்டு, க்ளோஸ்அப்பு, அந்த மாதிரி ஆட்ஸு, அப்புறம் அந்த டார்க் ஃபேண்டசி, நிப்பான் பெயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவங்க உண்மையிலே இன்டர்னல் அட்வர்டைஸிங்காக வாங்கி பண்ணாங்க. அது வந்து பியூராக ஒரு மேக்கரோட இது தான். கதைக்குள்ளே வந்து நம்மளால் ஒரு அட்வர்டைஸிங் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க தாராளமாக பண்ணிவிடுவாங்க. அதில் தற்செயலும் இருக்குது, தற்செயல்னால் சில இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். சில பேருக்குலாம் வந்துட்டு சில க்ரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சில க்ரியேட்டர்ஸ்க்கு. இப்போ நான் ஒரு டேரக்டர் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றி வந்து நான் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது வந்து அந்த படத்தோட இதுக்காக நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இப்போ மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜேடின்னு பேரே வச்சிருப்பார் இவர், லோகேஷ் கனகராஜ். ஏன்னா ஜாக் டேனியல்ஸ் மேலே ஒரு இது இல்லை, அது ப்ராடக்ட் கிடையாது. இல்லை, நான் சொல்கிறது ஜாக் டேனியல்ஸ் வந்துட்டு அந்த சரக் பாட்டில் வந்துட்டு வச்சுருப்பார் ஜேடின்றதை இது பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு பர்சனல் இதுக்காகவும் வச்சுருப்பாங்க, ப்ரொடக்ஷனுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் வந்துட்டு சில பேர் அட்வர்டைஸிங் யூஸ் பண்ணுவாங்க.
அடுத்த கேள்வி,
அருண் அவர்கள், சூப்பர் ஸ்டார் அருண் அவர்கள், கிவ் கிவ் ஹிம் எ கிளாப்ஸ்.
அது நீங்கள் சொன்னதான், அந்த ஐ படத்தில் வந்துட்டு இந்த ஜில்லெட்டு, பெயிண்ட்டு இதெல்லாம் சொன்னாங்க. இந்தியாங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் வருதா? இதுவே ஏன் ஒரு ரோல்ஸ் ராய்ஸோட ஆடோ இல்லை ஆடி பென்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டோட இதெல்லாம் வர மாட்டேங்குது?
இல்லை வந்திருக்கு, நம்ம ஹாலிவுட் படங்கள் எல்லாமே நிறையா இது பண்ணுவாங்க.
நான் ஹாலிவுட் படம் சொல்கிறேன், இந்தியா
இது பாலிவுட்லேயும் பண்ணுவாங்க, பாலிவுட்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்னல் அட்வர்டைஸிங்லாம் நீங்கள் வந்து அப்படின்னு கிடையாது. ஏன் சச்சின் படம்லாம் வந்த டைம், சந்திரமுகிலாம் வந்த டைமில் வந்துட்டு சன்ஃபீஸ்ட் வந்து அப்போ தான் லான்ச் ஆகிறாங்க. அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. சக்திமான் இவ்வளோ ஏன் ஒரு சீரியலில் வந்து சக்திமானில் பார்லேஜி வந்து அந்த காலத்தில் அவ்வளோ ஃபேமஸ். பிஸ்கெட்டை கடிச்சிட்டு வானத்துலேருந்து சுற்றி விழுந்து சேர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, 90s கிட்ஸு. அதெல்லாம் வந்து நமக்கு பெருமைகள். அப்போ வந்து அட்வர்டைஸிங் வந்து அப்போலேருந்தே இருக்குது, ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்டார்ஸ் பண்ணுறது வந்து அப்போலேருந்தே இருக்குது. இது வந்து நம்ம இதுலேயும் அதிகம். ஏன்னா நம்ம இது வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு அரசியலாக சொல்லணுன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை, ஒரு மார்க்கெட். இங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவை, முன்னை விட ஒன்றும் பெட்டர் தேவை. ஸோ அப்போ வந்துட்டு மற்ற நாடுகளை விட இங்கே அந்த தேவை அதிகமாக இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதோட ஒரு பார்ட் வந்துட்டு மீடியாக்குள்ளேயும் அது ஊடுருவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மீடியாஸ் பெரிய பெரிய கம்பெனி, டிவிஸ் எல்லாமே ரன் ஆகிறது வந்துட்டு அட்வர்டைஸிங் தான் ஒரு பெரிய பலம். அட்வர்டைஸிங் வச்சு தான் ரன் பண்ணோம். இன்றைக்கி யூடியூபர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு பெருசாக சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி அட்வர்டைஸிங் வந்து இன்டர்னல் அட்வர்டைஸிங் வந்துட்டு வழக்கமான ஒரு விஷயந்தான். இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் சரி, இந்திய கலாச்சாரத்துக்கும் சரி, சினிமா பொறுத்த வரைக்கும் அது வழக்கமான ஒரு இது தான்.
இப்போ கலாச்சாரத்தை பற்றி எதாவது பார்ப்போம். இப்போது அது தமிழ் சினிமான்றதுனால நமக்கு அது தனியாக தெரியுது. இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், டிவி பார்த்தா டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது மாதிரி நம்ம வெளியே போகிற இடத்துலையே எல்லா பக்கமும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்மளை சுற்றி தான் இருக்குது. அப்போல்லாம் நமக்கு அது தனியாக தெரியறதில்ல. படத்தில் அப்படின்றப்போ அது நமக்கு தனியாக தெரியுது. ஏன்னா இப்போ தான் அது படத்தில் வர்றதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னொன்று, படத்தில் வந்து எல்லாமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக கவனித்து பண்ணுற ஒரு விஷயம். இப்போ எல்லாமே டைரக்டர் கையில் தான் இருக்குது. அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாது அது எல்லாமே அவர் தனிப்பட்ட முடிவாக அவரோட சாய்ஸில் எடுக்கப்படுறது தான். அப்படி இருக்கிறப்போ அவங்க முடிஞ்ச வரைக்கும் கதையின் போக்கில் தேவையில்லைன்ற இடத்துலலாம் தவிர்த்துருவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இடத்துல வைக்கிறப்போ அது மட்டும் நமக்கு தனியாக தெரியுது டக்குன்னு. இப்போ நம்ம சினிமாவில் போய் ஒரு படம் பார்க்குறோன்றப்போ எஸ்கேப்பிங் ரியாலிட்டி தான் சினிமா. இப்போ மொபைல் கேம்ஸ் இது மாதிரி எதுனாலுமே எஸ்கேப்பிங் ரியாலிட்டி தான். அப்போது அந்த எஸ்கேப்பிங் ரியாலிட்டிக்காக நம்ம ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அதில் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற இல்லை பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பிராண்டு அதுலேயும் வர்றப்போ நமக்கு வந்து டக்குன்னு அது வந்து ஐ கேச்சிங்காக இருக்குது. அதனால் நமக்கு அது துண்டாக தெரியுது, தனியாக தெரியுது. இல்லையே நான் பார்த்து பழகின படங்கள் அதெல்லாம் இல்லை, இப்போ ஏன் இது மாதிரி இருக்குது, இது என்ன புது ட்ரெண்டா அப்படின்ற மாதிரி அது அந்த அந்த ஃபீல் தான். இது நம்ம அவ்வளோவா பார்த்து பழக்கம் இல்லைன்றதுனால நமக்கு அது தோணுது. இன்னொன்று வந்து அது தவிர்க்க முடியாதது, அது அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி பிராண்டிங் உருவாச்சு, எப்படி இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாச்சுன்னா இது எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்தது. இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுனால நிறைய பிராண்ட்ஸ் உருவாச்சு, அதனால் நிறைய அவங்களுக்கு பிராண்டிங் தேவைப்பட்டுச்சு. அதை அந்த பிராண்டை எப்படியாவது கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால அதனால் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு அங்கெல்லாம் போவாங்க. வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதும் பிராண்டிங் தானே. இப்போ ஹைவேஸில் போகிறோம், எத்தனை வீட்டில் பார்த்துருக்குறோம், வீட்டிலேயே வந்து அந்த வீட்டு செவரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அந்த பிராண்டை. அது மாதிரி படத்துலேயும்ன்றது ஒரு மீடியம், எக்ஸ்ட்ரா ஒரு மீடியம். நாளாக நாளாக வேறு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கூட எடுத்துப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அதில் பெயிண்ட் அடித்தா இங்கேருந்து மக்கள் பார்க்க முடியும்னா அதில் கூட பெயிண்ட் அடிப்பாங்க. கபாலி படத்துக்கு ஏர்பிளைனில் பெயிண்ட் அடிக்கலையா, அது மாதிரி.
அதுதான் எங்களுடைய ஃபயரிங் பிளேசிங் கன் ராமசாமியோட ஸ்பெஷலிஸ்ட்டே. நீங்கள் எங்கேயாவது ஆரம்பித்தா இந்தியாவில் ஆரம்பித்தால் இங்கிலாந்தில் சென்று முடித்து விடுவார் அந்த மாதிரி பாருங்கள். ஸ்பேஸ் ஆமாம், முதல் முறையாக ஸ்பேஸே தொட்டிருக்கோம் நாங்கள். அடுத்து வந்து ஜேம்ஸ் வெப் காட்டின அடுத்தடுத்த கேலக்சிலாம் போயிடுவோம் கொஞ்சம் நாளில். அடுத்த கேள்வியை வந்துட்டு கேட்க பிரகாஷ் ரெடியாக இருக்காரு.
இப்போது சினிமா வந்து இந்த விளம்பரங்களை தாண்டி அது ஒரு லைஃப் கல்ச்சராக மாறுதுல. ஒரு ஹீரோ வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதாகட்டும், ஒரு ஸ்மோக் பண்ணுறதாகட்டும், ஒரு ஹீரோயினி வந்து இந்த காஸ்டியூம் யூஸ் பண்ணுறது, அவங்களோட ஏதோ ஒரு மேக்கப் கிட் ஆகட்டும், அந்த அவங்களோட ஸ்கின் டோன் ஆகட்டும், இது வந்து நம்ம வாழ்வியெல்லாம் மாற்றப்படுதுல. இது ஒரு முக்கியமான ஒரு இதுவாகவே இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது.
ஆமாம், அதை வந்து நானே ஒத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே நேயர்களுக்கு வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நானும் இதை வந்து செட்டிலே இருந்து பார்த்துருக்கேன், ஒரு ரைட்டிங்லேயும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ஆரம்பகால சினிமாவில் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு கேரக்டர் டிசைன் ஒன்று இருக்குல்ல, அது அப்போலேருந்து ஒரு மாதிரி வந்தது தான். இப்போ நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த தியாகராஜ பாகவதர் காலங்கள் அந்த டைமில் பிளாக் அண்ட் ஒயிட் டைமில் எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு காப்பியங்கள் எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு புராண கதைகள் அதை எடுத்து ராஜா காலத்து கதைகள் இவ்வளோ தான் பண்ணுவாங்க. அங்கே பெருசாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு பெருசாக மேனரிசம் இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. பட் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு டிமாண்ட் வருது. ஒரு ஸ்டைல்னு ஒன்று வேணும், தனிப்பட்ட ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு மேனரிசம்னு ஒன்று தேவை அப்படிங்கிற இடம் ஒன்று வருது. அப்போ மேனரிசம் அப்படின்னு மாற்றும்போது வந்துட்டு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட உடையை அணிகிறாரு, இல்லை தன்னுடைய சிகை அலங்காரத்துலேயோ இல்லை ஒரு ஹேர் ஸ்டைல்லையோ ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. அவர் யூஸ் பண்ணுற அப்பாரல்ஸில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு, பெல்ட்டோ கண்ணாடியோ அதில் கொண்டு வராரு. அதோட உச்சபட்சமாக வந்தது தான் வந்துட்டு இந்த சிகரெட்ஸ். இந்த சிகரெட்ஸை வந்து ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ஃபாரின் கல்ச்சர் தான் மெயினாக. இங்கே வந்து சிகரெட்ஸ்லாம் பெருசாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபாரினில் இருந்தது. அப்போ இங்கே அடாப்ட் பண்ணும்போது வந்துட்டு இந்த ஒரு சாதாரண ஆள் வந்துட்டு என்ன சொல்லப்போனால் அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு விவசாய கூலியாக நடிக்கிற ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு பீடி கூட குடிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் அப்போ கூட கிடையாது. ஆனால் அதுவே ஒரு பெரிய பண்ணையார் இல்லை வீட்டில் ஜமீன் இருக்காரு அப்படின்னா ஒரு பைப் வச்சுருவார். ஆக்சுவலாக பைப்பில் வந்துட்டு அதை ஃபிட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறது. அவங்கள தனியாக காட்டுறதுக்கு அந்த மாதிரியான இதெல்லாமே அப்போ உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அது காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸாக காட்டுறதுக்கு இப்போ படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற பீப்புள் வந்துட்டு நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது இவர் ஜமீன் தெரியணும் அப்படின்னா அவர் பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்லை, அந்த ஜமீன் கூட்டு போட்டுருக்கணும், அந்த கையில் அந்த பைப் வச்சுருக்கணும், அந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு நடந்து வந்தார் அப்படின்னா இவர் யார், எங்கே இருக்கார், எங்கேருந்து வந்திருக்காரு, அந்த மாதிரி ஒரு பார்வை விழ ஆரம்பிச்சிச்சு. இது கல்ச்சுரலாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது ஸ்டைலாக இவங்க இப்போ எம்ஆர் ராதா யூஸ் பண்ணும்போதும் சரி, என்ன ஒரு இதெல்லாம் முக்கியமாக இந்த பாட்டெலாம் இருக்கும், யார் அந்த நிலவுன்னு ஒரு சாங் இருக்கும், அதெல்லாமே வந்துட்டு இவர் கண்ணதாசன் எழுதியிருப்பார், எம்எஸ்வி பயங்கரமாக மியூசிக் போட்டிருப்பார். சிவாஜிக்கு வந்துட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு இதை பயங்கரமாக பண்ணணுமே ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா அந்த சாங் முழுக்க ஒரு தம் அடிச்சுட்டு இருப்பார், ஒரு ஸ்டைலாக ஃபுல்லாக ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த சாங் வந்து பயங்கர ஃபேமஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சாங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எங்கள் அப்பா இதை சொன்னார் எனக்கு, அவங்க எல்லாமே அந்த மாதிரி தம் அடிக்கிறது வந்து ஸ்டைலாக ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது பழக்கம் இல்லாத மக்களை கூட வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அதை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க.
இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்கல்ல, அதாவது நம்ம இங்கே ஏதோ ஒரு காப்பியங்களோ ஏதோ ஒரு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறத எடுத்து படம் பண்ணியிருந்தது, அதாவது இங்கே இருக்கிறத படம் பண்ணது போயிட்டு படம் பண்ணதுலேருந்து இப்போ லைஃப் ஸ்டைல் மாறுதுல, இது எந்த கட்டத்தில் என்ன தேவை அதுக்கு?
என்ன தேவை அப்படின்னா நம்ம இப்போ படங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃப்னு ஒன்று சொல்லுவோம். அது சினிமா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெண்டு விஷயம் வந்து டேரக்டர்ஸ் எப்பவுமே பார்ப்பாங்க, லார்ஜர் தென் லைஃப்பு. இன்னொன்று வந்துட்டு நம்மளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை இல்லை பெருசாக, பெரும்பாலான ரசிகர்களுக்கு வந்துட்டு நம்மளால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்மளால் ஒரு 5 பேர் 10 பேர் அடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு 2 பேர் வந்து சண்டை போடுறாங்கன்னா தள்ளி தள்ளி பறந்தலாம் அடிக்க முடியாது, டக்குன்னு கட்டி பிடிச்சி உருள ஆரம்பிச்சுறாங்க, பேசிக் ஹியூமன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் படங்களில் அந்த மாதிரி இல்லைல்ல, ஒரு ஹீரோ அநியாயம் பண்ணுற ஒரு 5 பேர் அடித்தானா ஜாலியாக இருக்கும் அது பார்க்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அவன் தான் நமக்கு வந்து ஆதர்ச நாயகனாக இருப்பான். ஏன்னா நம்ம சமூகமே வந்து கதையை கேட்டு வளர்ந்த ஒரு சமூகம் அப்படின்னும்போது வந்துட்டு நம்ம பார்க்குற ஒரு கதை அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அந்த ஹீரோவை நம்ம இன்ஸ்பயர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ஹீரோ என்னென்னலாம் பண்ணுறாரோ அதெல்லாமே நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறோம்.
ஹீரோ ஒருத்தர் அடிக்கிறார், 5 பேர் அடிக்கிறாரு, 10 பேர் அடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கையாக கூட முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன். ஆனால் இதே ஒரு பக்கம் அந்த பக்கம் ஹீரோயினி அப்படின்ற கேரக்டர் பார்க்கும்போது அது ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு வேறு மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு கொண்டு போகிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க வந்து அவங்களே அவங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் சரி கலர்னு வரும்போது அவங்க வந்து நம்ம வெள்ளையா இல்லையே கருப்பாக இருக்கணுமே அப்படின்னு நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். படித்த பசங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இந்த மனப்போக்கு வந்து சினிமா ஒரு முக்கியமான இதுன்னு தான் நான் பார்க்குறேன்.
இல்லை அது கரெக்டு தான், என்ன கேட்டிங்கன்னா அதுதான். இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வந்துட்டு யார் அழகுன்ற ஒரு டேர்முக்கு வந்துட்டு ஒயிட் அப்படின்ற மாதிரியான சினிமாவில் இது ஒன்று வந்துருச்சு. இது எப்படி வந்து நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, நான் சினிமாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் வந்து ஒயிட்டான ஒரு பர்சனை எடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் மட்டும்தான், பிளாக் அண்ட் ஒயிட்டு அது இந்த ரெண்டு இது மட்டும் தான் இது பண்ணும். இவங்க யூஸ் பண்ணுற மேக்கப்ஸை வந்துட்டு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒயிட்டாக காட்டுறதுக்காக ஒரு இது ஒன்று பண்ணுவாங்க. அப்போ இதோட செலவு வந்து எங்கே உங்களுக்கு செலவினம் கம்மியாகும்னா அவங்களுக்கு வந்து ஒயிட்டான பர்சனை கொண்டு வந்துட்டு அவங்களை மேக்கப் பண்ணும்போது மேக்கப் கலைஞ்சிருக்கு இல்லை மேக்கப்போட இது தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்கள வந்துட்டு காட்டிடும், அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வந்து அழகாக காட்டிடும். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இது தான், வெள்ளைக்காரனுக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை. அப்போ பிளாக் பீப்புளெலாம் வந்து பெருசாக ரெப்ரசென்ட்டாக அந்த டைமில் பண்ணவே இல்லை. அப்போ அவங்களுக்கு அங்கேயே ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருது, யாருனா டார்க்காக இருக்கிற பீப்புளுக்கு அப்பயே மறுக்கப்பட்டுருது. ஒரு ஆடிஷன் நடக்கிற விஷயமே அதுக்கு தான், முதல்ல ஒரு பொண்ணு அழகாக ஒயிட்டாக இருக்காங்களா அவங்களால பாட முடியுதா அவங்களால நடிக்க முடியுதான்றதான் ஆரம்பக்கட்ட இதே இருந்துச்சு. இன்றைக்குமே சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக சில பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்கப் பிரச்சனை கிடையாது, லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும், அவங்க ஃபேஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அதே மாதிரி இப்போ இது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இதுதான் பொது சமூகத்தோட ஒரு மென்டாலிட்டியாக மாறிட்டு ஹீரோயின் ஒயிட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ இது இன்வர்ஸாக இன்னொன்று என்ன ஆகிடுச்சுன்னா நீ எடுக்கிற ஆளே நீ ஒயிட்டாக தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ரேசிசம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு இதோட இல் எஃபெக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே சினிமா ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அது திரும்ப ஓடி வந்தது இல்லாமல் இதை பார்க்குற இவங்க எல்லாமே இப்போ ஃபேர் அண்ட் லவ்லிலாம் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் காரணம். ஒயிட்டாக இருக்க முடியும், 60 நாள் சிறக சிவப்பழகு அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்து இது வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி அதை யூஸ் பண்ணிடுச்சு டோட்டலாக, பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து அதை டோட்டலாக யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்களும் பெருசாலாம் ஒன்றும் அழகெல்லாம் வழகுன்ற மாதிரி இவங்க ஒயிட்டெல்லாம் ஒன்றும் மாற மாட்டாங்க, ஏன்னா நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இப்போ கூட ஃபேர் அண்ட் லவ்லியோட நேம் மாறினதுக்கு அதுதான் காரணம், க்ளோ அண்ட் லவ்லி அந்த மாதிரி மாற்றிட்டாங்க, கலருங்கிறது ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எஜுகேஷன் தான் மாற்றிருக்கு. அன்றைக்கி வந்து அதே மாதிரி மேட்டுக்குடியில் இருந்தவங்க தான் பெருசாக படம் எடுத்தாங்க, அவங்களோட மென்டாலிட்டி அவங்க சொல்கிறது தான் படம் படமாக வந்துடும்.
இந்த மாறான காலகட்டத்திலேயே பாலு மகேந்திரா பேசுகிறாருல்ல, பாலுமகேந்திரம் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம்ல, பாலுமகேந்திரம் வந்து சில்கோட ஸ்கின் டோன் வந்து ஒரு திராவிடத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கின் டோனு, எனக்கு அதுதான் வந்து கேமராவில் நான் இந்த லேண்ட்ஸ்கேப்பில் தான் நான் படம் பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கப்படுது. அவர் ஒரு வெற்றியான ஒரு டைரக்டரும் கூட, நல்ல ஒரு டைரக்டரு, நல்ல ஒரு கேமரா மேனு, எல்லாத்துலேயுமே அவர் ஒரு ஸ்பெஷல் தான் அவர். ஏன் அது ஆனால் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஆனால் அது மாற்றவே முடியாமல் தானே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இந்த சொசைட்டியில்.
இப்போ நீங்கள் சொன்னீங்களா இப்போ ஹீரோயின் வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் வந்து ரைட் லெஃப்டெலாம் இந்த பிரச்சனை வராது, அப்படி பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து அழகாக போடலாம்ல, அவங்களே தான் கொஞ்சம் கருப்பாக போடுறாங்க, இவங்களுடைய ஒயிட்டாக போடுறாங்க. இப்போ ஹீரோவும் பேசலாம்ல,
இந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த சினிமாவோட ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி இருந்தது, இது எல்லாமே கூட வந்து தொடக்க புள்ளி கிடையாது ஆக்சுவலாக. அப்படின்னா இது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட், வெறும் சினிமாவால் மட்டும்தான் இந்த கருப்பு வெள்ள பிரச்சனை வந்ததுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போது ராமாயணம் மகாபாரதத்துலலாம் வந்து நல்லவன் யார் கெட்டவன் யார், நல்லவன்னா வெள்ளையாக இருக்கிறவன், கெட்டவன்னா கருப்பாக இருக்கிறவன். இப்போ சினிமா வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ராமாயண மகாபாரதம் எழுதப்பட்டுச்சா? இல்லை இல்லை, அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த எண்ணம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இயேசு யார், ஒரு மிடில் ஈஸ்டர்ன் மேன். மிடில் ஈஸ்டர்ன் மேனோட நிறம் என்ன? இப்போ மோரர்லெஸ் ஒரு இந்தியன் ஸ்கின் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு நிறம் தான். ஆனால் இயேசுவை வந்து ஒரு சிலையாக வடிவமைச்சோ இல்லை ஒரு ஃபோட்டோவாக வைக்கிறப்போ அவர் இயேசு எப்படி இருக்கிறாரு, வெள்ளையாக இருக்கிறாரு, ஒரு ஒயிட் அமெரிக்கன் மாதிரி, ஒரு இங்கிலாண்டுக்காரன் மாதிரி அந்த தோற்றம், ஒரு காக்கேஷியன் மேன், காக்கேஷியன் மேனாக தானே காமிக்கிறாங்க. இப்போ அதை வந்து கருப்பின மக்களே வந்து நிறைய பேர் அதை தான் கும்பிட்றாங்க. அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஜீசஸே வந்து வெள்ளையாக இருக்கிறது தான். இப்போ தான் வந்து பிளாக் ஜீசஸ்னு ஒரு சில சர்ச் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க யூஎஸ்லலாம். அதை வந்து ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்றதுனால. ஆனால் இன்றைக்குமே கருப்பின மக்களே வந்து பெரும்பான்மையானோர் அவங்க கும்பிட்ற ஒரு ஜீசஸே வந்து வெள்ளையாக தான் இருக்கிறாரு. அப்படின்றப்போ வந்து இது வந்து வெறும் சினிமாவால் அப்படின்றது கிடையாது. இந்த கருப்பு வெள்ளைன்றது அந்த ஸ்கின் டோன் வந்ததுலேருந்தே இருக்குது. வெள்ளையாக இருக்கிறவங்க காக்கேஷியன்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா பக்கமும் குடிபெயர்ந்தது. இந்தியாவுக்கு வந்ததும் வந்து அப்படி வந்தவங்க தான், ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் காக்கேஷன் தான் அங்கே, அதுதான் அவங்களோட ஆரிஜின். அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் இனக்கலப்பு ஏற்பட்டு இப்போ கொஞ்சம் அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இந்தியன் ஃபீச்சர்ஸும் இருக்கும், லைட்டாக காக்கேஷியன் ஃபீச்சர்ஸும் இருக்கும், அந்த யூரோப்பியன் ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஏதாவது ஒரு வகையில் கலப்பு ஏற்பட்டு மீதி மிச்சம் இருக்கிறது தான். இந்த பியூர் ரேஷியல் ஐடென்டிட்டி அப்படின்றது கிடையவே கிடையாது இன்றைக்கி. அது வந்து யூரோப்பியன்ஸுக்கே கூட கிடையாது. அவங்க டிஎன்ஏலாம் எடுத்து பார்த்தா கூட அதில் வந்து மிக்ஸ் இருக்கும். அப்படி இருந்தாலுமே இது வந்து வெறும் நிறம்தான். இது ஒரு 2000-3000 வருஷமாக மேபி தொன்று தொட்டு கூட இருக்கலாம், அப்போ இருந்தே இருக்கிற ஒரு எண்ணம் தான். வெறும் சினிமா வந்து ஆம்பிளிஃபை பண்ண விஷயமோ அப்படி கிடையாது.
இப்போ அதுதான் இப்போ நீங்கள் சொல்ல போல, இப்போ பிளாக்ஸ் ஒயிட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒயிட்ஸ் வந்து அந்த நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறான், அவன் கதை எழுதுகிற இடத்துல இருக்கிறான், ஒரு அதிகாரத்தை கட்டமைக்கிற இடத்துல இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வேற இல்லை, இவன் வந்து குடிபெயர்ந்து அதுக்கப்புறமா இவன் கட்டமைச்ச விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. அப்போ இந்த கிளாஷ் இருக்குல்ல?
இல்லை அதுதான், இப்போ உள்ள நியூ ஏஜ் டேரக்டர்ஸ் நம்ம இன்றைக்கி சொல்கிறவங்க வந்துட்டு பின்னாடி போனோன்னா பாலு மகேந்திரா, பாரதி ராஜா இவங்க எல்லாமே சொன்னாங்க. ஏன் இது வந்து கிராமிய படங்கள்னு வந்து இங்கே வந்து கிராமிய படங்கள்னு சொல்கிற காரணமே அந்த ஸ்டீரியோடைப் இப்போ உடச்சது தான். நல்லா பார்த்தீங்கன்னா பாஷான ஒரு ஃபேமிலி, அங்கே ஒரு பண்ணையார் இருப்பாப்புல, அவர் வந்து வேலை பார்ப்பார், அவரோட பையன், அவங்களுக்குள்ளான லவ்வு, இப்படி தான் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருந்துச்சு. இதை டோட்டலாக வந்துட்டு பிரேக் பண்ணி இன்னும் எம்ஜிஆர் வந்துட்டு இங்கே ஏன் வந்துட்டு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படின்னா அவரோட கலர் தான். நல்லா எம்ஜிஆர் கலர் தகதகன் மின்றிங்க தம்பி, அதெல்லாமே இன்னையும் இருக்குன்னா அதுதான் அவரோட கலர், அந்த கிளாமருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்போ உருவாயிட்டு அந்த ஸ்டீரியோ டைப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்தவங்க தான் உடைக்க ஆரம்பித்தாங்க. அதை இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இப்போ உள்ள நியூ ஏஜ் டேரக்டர்ஸ் சொல்கிறோமோ அது மாதிரி அன்னைக்கு உருவானவங்க வந்துட்டு பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, மகேந்திரன் இவங்க எல்லாமே அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்க தான் ப்ராப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் உள்ள ஒரு சினிமா, அதாவது குறைஞ்சபட்சம் ஆர்டிஃபிஷியாலிட்டியை குறைச்சி நேட்டிவிட்டிக்குள்ளே கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ இது மாதிரியும் படம் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல நிறைய கிராமிய படங்கள் இப்போ வர ஆரம்பிச்சது டோட்டலி.
எம்ஜிஆர் கலர் பற்றி சொல்லும்போது நம்ம ரஜினியை வந்து விட்டுற முடியாது. ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரு, வேர்ல்டு வைடில் ஒரு ஃபேமஸான ஆள், அவர் வந்து ஒரு கருப்பு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் அப்படின்னு வரும்போது அங்கே எம்டி தானே.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரஜினி கருப்பு அவர் உச்சந்தட்டார், பட் ஆனால் நிறைய இடத்துல பார்த்தா அவரை வந்து கமலத்தை ரெஃபர் பண்ணுவார். நான் வந்து கமல மாதிரி வந்து வெள்ளையாக காட்டுறேன், கமல மாதிரி வந்து நான் வந்து இதாக கட்டுறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் பல இடத்துல. அவரே அப்படி சொல்லணும், கருப்பு தான்ன்ற போது அவரே கமலந்து ரெஃபர் பண்ணும்.
அந்த நிறம் வந்து ஒரு ஒரு ப்ரைடு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஜாதி அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து ஜாதியால் அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்களே அவங்க வந்து அதில் அதை எதிர்த்து போராடாமல் அந்த நிலையை ஏற்றுக்கிற மனப்பான்மையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். அதை வந்து உடைக்கிறதுக்கே அதனால தான் 1000+ ஆயிருக்குது. அது மாதிரி நிறமும் அதே மாதிரி தான். என்னென்னா அது வந்து கருப்புன்னா வந்து கம்மி தான், வெள்ளை தான் பெருசு அப்படின்றத அவங்களே ஏற்றுக்கிறாங்க. மக்களே வந்து ஏற்றுக்கிறதுனால தான் வந்து அந்த அந்த மைண்ட் செட் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கமல்ஹாசன் மாதிரி இல்லையே அப்படின்றது அதனால தான் வருது. அதை வந்து அவங்களா ஏற்றுக்கிறாங்க. அது எதனால் என்ன அப்படின்றது மேபி ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு கேட்டால் தெரியுமோ என்னமோ, பட்டு அது வந்து மக்களாகவே ஏற்றுக்கிறாங்க.
அதுதான் இது வந்து அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனாக மாறிட்டு என்ன கேட்டால் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு அப்படின்னா ஒரு டஸ்கி ஸ்கின் டோன்லேயோ இல்லை டார்க்காக இருக்கிறவங்க வந்துட்டு இங்கே வந்து ஒயிட்டாக மாறுறது வந்துட்டு ஒயிட் கலரில் மாறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பரிச்சயம், காஸ்மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு பரிச்சயன்றதுனால இதை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற மேக்கப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒயிட்டாக காட்டுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இப்போது. ஆனால் மென்டாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒயிட்டாக நடிக்கிறவங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்க, ஃபேராக நடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இவங்க தேடி 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ டஸ்கியான பீப்புள் குறைஞ்சிட்டாங்க. டஸ்கியான பீப்புளில் வந்துட்டு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க மாட்டாங்க டோட்டலாக. ஏன் அப்படின்னா அவங்களை யாருமே அவங்க என்கரேஜ் பண்ணல. அப்போ இன்றைக்கி கதைக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைப்படுது. இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரூட்டடான ஃபிலிம்ஸ் நிறையா வருது. ஜெய்பீம் வருது, மண்டேலா வந்திருக்கு, இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது வந்துட்டு ரூட்டடான ஃபிலிம்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு இப்போ வேறு வழியே கிடையாது, நீங்கள் தேடி போய் ஆகணும். இன்னொன்று வந்துட்டு நான் ஒரு விஷயம் கேட்கும்போது வந்துட்டு தலித்துகள் ஃபிலிமை வந்து எடுக்கும்போது தலித்துகள் சார்ந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோதலித் ஃபிலிம் தான். அதில் வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்படி காட்டுறீங்க தலித்தை அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ நான் இருந்து கவனிக்கும் போது ஒரு விஷயம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்துட்டு வெயிலில் உட்காந்து செருப்பு தைப்பான், அது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அவரோட ஸ்கின் எவ்வளோ டேன் ஆகிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நான் அவரை காட்டும்போது அவரை நான் ஃபேராக காட்டினா கான்ட்ரடிக்ட் ஆகுது ஒன்று. இதை நம்ம வந்து வெளில சொல்லும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டேன். அது நீங்கள் அப்படிலாம் காட்டக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இதை ரூட்டடாக சொல்லும் போதும் இதை தான் நான் இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு துப்புரவு தொழிலாளர் வந்துட்டு நிழலில் வேலை பார்க்க மாட்டார், இதில் வெயிலில் நின்று வேலை பார்க்குறாரு. அவர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே, குப்பையை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு, தூசியில் இருக்காரு, எல்லாமே பண்ணுறாரு. ஸோ அவரோட ஸ்கின் கண்டிப்பாக டேனாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சில கதை மாதிரி நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது வந்துட்டு இதுதான் பிரச்சனையாச்சு. அது நீ எதை நீ ரூட்டரான ஒரு விஷயத்தையே நீ தெரிஞ்சிக்காம, அது ஒரு ஆடிஷனில் நடந்த ஒரு பிரச்சனை. ஏன் அவங்களை எப்படி காட்டுறீங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்களா, நீங்கள் பார்த்துறீங்களா அப்படின்னா, அவங்க நல்ல உடை உடுத்தியிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சரி ஓகே. ஆனால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியே டேனாக தான் இருக்காரு அப்படின்றத வந்து நான் வாக்குவாதம் பண்ணேன். அப்போ நீ வந்து இப்படி பேசுகிற அப்படின்னா, இல்லைங்க நான் அந்த லைஃபை க்ளோஸாக இருந்து பார்த்தவன், நான் அந்த லைஃப்லேருந்து வந்தவன் தான். ஸோ நான் இதை பார்த்துருக்கேன், நான் ஏன் வந்துட்டு இதாக இருக்கேன், நான் ஏன் ரொம்ப டார்க்காக இல்லை அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் அந்த வேலையை பார்க்கல, நான் படிக்க போயிட்டேன், நான் வேலைக்கு வந்துட்டேன். அதுவே நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்திங்க, இல்லை எங்கள் தாத்தாவை பார்த்திங்கன்னா அவங்க வேறு, அவங்க ஸ்கின் டோனே வேறு அப்படின்னு அவனு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த சினிமாவில் இருக்கிற ரேசிசம் வந்துட்டு ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷனு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபேர் ஆகணும் அப்படின்றது வந்து குளுட்டத்தியான்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க, ஒரு வேதியியல் பொருள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க ஆன்டிஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டார்ஸ், அதாவது நம்ம சொல்கிற டஸ்காக இருக்கிற ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணி தன்னோட ஸ்கின்னை ஒயிட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சினிமா ஆசிட்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொன்று, இதுதான் சினிமா, இதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மக்களும் பழக்கப்பட்டதுனால ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பழகிடுச்சு.
டவுட்டு, இப்போ ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, இந்த ஃபேர் லவ்லி வந்து பிரபலப்படுத்துறதுக்காக தான் அவங்களை வந்து உலக அழகியாக செலக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது உண்மையாக போயினு தெரில.
இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய தியரிஸும் இருக்குது, இதுவும் இருக்குது, நம்ம அப்படியும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா உலகிலேயே வந்துட்டு ஃபேர் ஸ்கின் பார்த்து தான் எடுத்தாங்களான்றது எனக்கு தெரில. கேள்விகள் இருக்குது, மற்ற விஷயம்
ரீச் மார்க்கெட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க வந்து இந்தியாவில் இப்போ ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு இருந்து எடுப்போம் கண்டிப்பாக எடுக்கும்போது இப்போ ஃபேர்னோட வந்து இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணுறது வந்து ஒரு இது அப்படின்னு போது தான் அவங்க வந்து
இல்லை, அது இன்றைக்கி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ கடந்த கால வருடங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பிளாக்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாக்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்துட்டு ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புளுக்கும் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்னென்னா ஒயிட் மென்ஸ் கில்ட்னு சொல்லுவாங்க சினிமாலே. இது உண்டு. பிளாக் பேந்தர் படத்துக்கு வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் கிடச்ச காரணமும் தான். ஒயிட் மென்ஸ் கில்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஜாங்கான் சேண்டு வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு ஆஸ்கர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன அவங்களுக்கு பட்டுருச்சுன்னா, ரொம்ப காலமாக அவங்களுக்கான இதை கொடுக்கவே இல்லை, ரெப்ரஸன்டேஷன் அவங்க கொடுக்கவே இல்லைன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கில்ட் ஆகிட்டு இதுக்காக பெரிய சண்டைகள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி ஆஸ்கர்ஸ் வாங்கின நிறைய இவங்க வந்துட்டு, இப்போ நீங்கள் சூர்யா வந்துட்டு செலக்ட் ஆனார் இல்லையா ஜூரியா, அது மாதிரி நிறைய ஜூரியில் இருக்கிறவங்க வந்துட்டு ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இது பண்ணது என்னென்னா, எப்போவுமே ஒரு ஒயிட் மென் படத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி உருவாச்சு. அப்போ இது ஒயிட் மென்ஸ் கில்ட்டுன்ற ஒரு இதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு எப்போவுமே இப்போ வர்ற எல்லா ஆஸ்கர்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் வந்துட்டு மேஜராக போயிடும், ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புளுக்கு போயிடும். ஸோ அவங்களே ரெப்ரசென்ட் பண்ணும், அவங்களோட இதையும் வெளில காட்டணும். வில் ஸ்மித்துக்குலாம் அதனால தான் கொடுத்தாங்க.
இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து அப்போ அப்படி இருந்தது உண்மைதானே, அப்படின்னா ஒரு பொருளை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக தான் வந்து அந்த ஒரு செலக்ஷனை பண்ணுறன்ற மாதிரி இருக்கலாம், எடுத்துக்கலாமா?
அது இன்றைக்கி நடக்குதானே. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த சம்மந்தமாக அழகு சம்மந்தமான ஒரு அட்வர்டைஸிங்கை வந்துட்டு நீங்கள் பிரபலப்படுத்துனா யாரை காட்டுறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது.
நீங்கள் சொன்னீங்களா இயற்கையை சம்மந்தப்படுத்து காட்டுறாங்க வில்லேஜ் சைடு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த படத்தில் வந்த டாக்டர் கூட சிட்டிலேருந்து வர வந்து பார்த்து அழகாக இருப்பார், ஹேண்ட்ஸ்மாக இருப்பார், அது மாதிரி தான் காட்டுருக்காரு அவரே.
இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து எங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்னா, இப்போ பாரதி ராஜா வந்து ஃபேராக ஒயிட்டாக நம்ம இவங்க சொல்கிற சினிமா இலக்கணப்படி ஃபேராலாம் கிடையாது. அவர் அவருக்கே தெரியும் அவர் தன்னை ஹீரோவாக காட்டணும் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு 16 வயதுலேயே ஒரு டாக்டர் வராரு, சிட்டிலேருந்து வராரு, அந்த கேரக்டரோட கர்வ் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒன்று இல்லை. நல்லவனாக இருப்பானா? இருக்க மாட்டான், ரெண்டாவது அடியே முடிச்சிருவாங்க. அந்த கேரக்டரை வந்துட்டு தப்பாக தான் போட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை நீங்கள் இவனை பார்த்து நீ ஏமாறாதன்ற அந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான லேயராக அது ஒன்று இருக்கும். பட் அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலே படம்லாம் வந்துச்சு, அவர் எடுத்த படங்கள் நிறையா வந்தது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை வந்துட்டு அவர் அந்த மண் சார்ந்த கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு டஸ்கியாக காட்டிகிட்டே இருப்பார். இதில் வந்து மகேந்திரனும் பாலு மகேந்திரனும் ரொம்ப அடமண்ட்டு இந்த விஷயத்தில். அவங்க வந்துட்டு அந்த ஸ்கின் டோனை வந்துட்டு இவங்க வேணுன்னே வந்துட்டு இது பண்ணி காட்டுவாங்க. ஆமாம், இவங்க அதனால தான் வந்துட்டு இவரை ரஜினியை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணதுக்கான காரணம் அதுதான். ரஜினி வந்ததுக்கப்புறம் ரஜினி அந்த மைண்ட் செட்டில் இருக்காரான்றது நமக்கு தெரியாது. பட் ரஜினி இவங்க மெயினாக உள்ளே புஷ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாக இருக்கிறவன் தான் அப்படின்றது இல்லை, சூப்பர் ஸ்டார் எங்கேருந்து வேணால் வரலாம் அப்படிங்கிறத தான் பண்ணாங்க. அது அதோட நீட்சியாக தான் நான் இன்றைக்கி வந்துட்டு விஜயை பார்க்குறேன், சிவகார்த்திகேயனை பார்க்குறேன், பெரிய பெரிய ஒயிட் ஸ்கின் இவங்களெல்லாம் தாண்டி இவங்கள்லாம் வந்துட்டு இன்றைக்கி பெருசாக கோல வச்சுட்ருக்காங்க. இவங்களாம் தான் இப்போ பெருசாக பெரிய மார்க்கெட்டே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் அந்த ப்ரொக்ரஷன் இங்கே இருக்கே அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே ஹீரோயின் சைடில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இப்போ தான் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு இருக்காங்க, இனியாலாம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. நம்மளும் இன்றைக்கி வந்துட்டு சினிமா பார்க்குறோன்னா எல்லாம் ஒயிட் ஸ்கின் கேர்ள்ஸை தான் பெருசாக பார்க்குறோமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் அது கொஞ்சம் மாறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போக போது மாறிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
அழகாக பார்க்குறத நடிப்பு தான் பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் பேசணும்ல, ஒரு 20 நிமிஷம் பேசணும்ல, எல்லோரும் தனித்தனியாக பேசுனீங்களா? ஒன்றே ஒன்று, இது எதில் கொண்டு வந்து முடிஞ்சிச்சுன்னா சினிமா அப்படி தான் காமிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு டோனில் தான் கொண்டு வந்து முடிஞ்சு. வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிஞ்சு. கரெக்டா
அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்
அப்படிங்களா அப்படின்னு வந்து நான் அந்த மீனில் இது பண்ணல. அருண்குமார் சொன்னால் சரியாக தானே கிடைக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஏன் ஒரு சூப்பர், ஏன்னா பத்தலை, அதுதான் விஷயம். என்ன கேட்டால் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இது வந்துட்டு என்டையராக மாறிடுச்சு அப்படின்றது இல்லை.
என்டையராக மாறலை, 105% அது எப்படி பேசிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் எனக்கு தெரியல.
இல்லை அதுதான் நான் சொல்ல வர விஷயமே அதுதான். சினிமா வந்து என்டையராக மாறிடுச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. சினிமாவுக்குள்ளே இந்த சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு சோல் எட்ஜ் ஆஃப் த கர்வ்னு சொல்லுவாங்க, அந்த இதுன்னு சொல்லலை, இது ஒரு ஸ்டார்டிங் தான். இந்த ஸ்டார்ட் வந்துட்டு மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பாலிவுட்லலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரித்திக் ரோஷன்லாம் ஒரு படம் நினைவு, அவரை தன்னை டார்க்காக காட்டிட்டு ஒன்று பண்ணுவார். சரியா, இவரு நடிச்சிருக்காப்புல ஹீரோயின்ஸுமே அதே தான். ஹீரோயினுக்கும் சொல்ல போனாலும் அதுதான். இப்போ அனுஷ்கா சர்மாலாம் வந்துட்டு
மகேந்திரன் ஏற்கனவே அந்த முயற்சிகளை பண்ணி அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க, ஆனால் இப்போ மறுபடியும் நடுவில் ஒரு பேக் ஆகிடுச்சுல.
இப்போ ஹீரோயினை வந்து கருப்பாக காமிக்கிறது, அது வந்து இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது 5% கூட கிடையாது. நீ 5% நீங்கள் ரொம்ப கம்மி தான், வெரி வெரி ரேர் தான், அத்தி பூத்தார் போல் வர்றது தான். இன்னொன்று இவர் ஹைலைட் பண்ண மாதிரி ஹீரோனா பிரச்சனை இல்லை, ஹீரோயின்னா தான் பிரச்சனை. அது வந்து கண்டிப்பாக இருக்கிறது தான். நம்ம வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்றீங்க, பட் லைட்டாக வரும். அப்ஜெக்டிஃபை பண்ணுற இடத்துல தான் இன்னமுமே மென் மென்டாலிட்டி இருக்குது. நம்ம மென் மென்டாலிட்டி வந்து விமனை அப்ஜெக்டிஃபை பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கிறது தான். அந்த மாதிரி தான் நிறையா இன்றைக்குமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அந்த மைண்ட் தாட் இருக்கிற ஒரு டைரக்டரு, அந்த மைண்ட் தாட் இருக்கிற ஒரு ப்ரொடியூசரு, அந்த கிரியேட்டர் வரும்போது அதை வந்து அவங்க அதையே இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து மாற மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த கிரியேட்டர் மாறணும். அந்த இப்போ ஒரு ரஞ்சித் வந்திருக்கிறாரு, இல்லை வேறு ஒரு இன்னொரு மகேந்திரன் வரணும், அந்த மாதிரி அந்த தாட் இருக்கிற கிரியேட்டர் நிறையா வந்தால் தான் இது மாறும்னு நினைக்கிறேன்.
கிரியேட்டர் சொல்கிறாங்கல்ல இப்போது ப்ரொடியூசர் இது மாதிரி தான் விரும்புகிறாரு, ஏன்னா பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து இது மாதிரி தான் விரும்புகிறாங்க, நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் வந்து டிமாண்ட் வைக்கிறதா இப்போ கிரியேட்டர் சொல்கிறாங்கல்ல. நாங்கள் எடுத்துக்கிறது நல்லா தான் இருக்கும், நல்ல நல்ல கதைகள்லாம் எடுக்கிறதுக்கு, ஆனால் ஹீரோயிசம் பேஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறதுக்கு ஆடியன்ஸ் தான் காரணம், ஏன்னா ஆடியன்ஸ் அது மாதிரி விரும்புறதுனால தான் ப்ரொடியூசர் எங்களை டிமாண்ட் பண்ணுறாரு, நாங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்கள.
அது இருக்குது. அது இது எப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு நான் இந்த மாதிரி ஒரு சாங் வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சென்டரில் ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் வந்து அதை பார்க்க தான் செய்கிறாங்க. இப்போ அவங்களோட வாழ்வியலே இப்போ ரெப்ரசென்ட் பண்ணால் கூட எங்கள் பொண்ணுங்க இந்த மாதிரி கிடையாது, அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா, நீ பார்த்துருக்கியா? அதாவது மக்கள் இதை சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க, எவ்வளோ ஒயிட்டாக இருப்பாங்க, அவங்களே அப்படி காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்ல. சினிமா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் விட மக்கள்கிட்ட அது ரொம்ப ரொம்ப ஆழமாக போயிட்டு, அப்போ அந்த ஆழத்துலேருந்து ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்துட்டு ஸ்கின் டோன் பற்றி பேசும்போது இது மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள்லாம் தான் சொல்கிறேன்ல.
இப்போ பாரஞ்சித்தை பொறுத்தவரையும் வந்துட்டு அட்டகத்தியில் வந்துட்டு ஒரு கேரக்டர் வச்சுருப்பார், நந்திதா தான் இருப்பாங்க. நந்திதா வந்துட்டு ரொம்ப பயங்கர ஃபேர்லாம் கிடையாது, ரொம்ப டஸ்கியான ஒரு கேரக்டர் தான். அதுவே நீங்கள் மெட்ராஸில் சொல்லும்போது வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு கேரக்டர் வச்சுருப்பார், ரித்திகா கேரக்டர் ஒன்று இருக்கும், கேத்ரின் தெரசா ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அதாவது அது வந்து என்ன மாதிரி ஒரு அரசியல் அப்படின்னா, எங்கே இங்கே எல்லாமே இருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடையாது, இங்கே எல்லாம் எல்லா 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 கைண்ட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறத அப்படி ஒன்று பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா காலாவில் அந்த மாதிரி தான் இருக்கும், கபாலிலையும் சரி காலாலையும் சரி. காலா கபாலியில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இவங்க புலம்பெயர் தொழிலாளர் அப்படின்போது வந்துட்டு ராதிகா தேவன் ஒரு டஸ்கி ஸ்கின்டு இதுதான் அவங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு, இல்லை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்களா, இல்லை நீங்கள் பொதுவான ஒரு மேக்கப்பை பார்த்தாலே வந்து அது அவங்க ஒயிட்டாக தெரியிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படின்றது எனக்கு தெரில. சொல்லப்போனால் பேசியா
தொடர்ந்து நீங்கள் நாலு படம் பண்ணீங்க, எல்லாமே ரஞ்சித்தோட படம். ஆ, இப்போ அவர் சொன்னபடி தான்
நம்ம அப்படியே
எப்படி பேசும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு பேசும்போது, அப்போ ஒரு அருண் கேட்டால் கூட தான் மறுபடியும் அப்போ அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தத்தில் தான் எத்தனை நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ அது எங்கேருந்து சேஞ்ச்
இல்லை, இன்றைக்கி அதுதான் நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி வந்து இப்போ மண்டேலாவே எடுத்துக்கலாமே, சூரரை போட்டு எடுத்துக்கலாமே, ரெண்டுமே நேஷனலோட வின்னிங் ஃபிலிம்ஸு. அதில் வந்து ஃபேராக இருக்கிற கேர்ள்ஸ் யாருன்னு எனக்கு தெரில. சூரரை போட்டில் அப்பர்ணா பாலமுரளி ஒரு டஸ்கியான கேர்ள் தான், பெஸ்ட் ஆக்டர்ஸ் வாங்கினாங்க. மண்டேலா படத்தோட மண்டேலா படம் வந்து பெஸ்ட் டெபியூட் டேரக்டர் வாங்கினார். ஓகேவா, ஹீரோ யோகி பாபு நடிச்சிருப்பார். யோகி பாபு வந்துட்டு பாடி ஷேம் பண்ணாத இதே கிடையாது, தமிழ் சினிமா வந்து பயங்கரமாக பாடி ஷேம் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஷீலா நடிச்சிருப்பாங்க, ஷீலா வந்து ஒரு டஸ்கி ஸ்கின்டு இவங்க தான். என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாமே நேஷனலோட வாங்கியிருக்குன்னா தமிழ் சினிமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயத்த, நாங்கள் இந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு வேறு மாதிரி படங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு சிவரஞ்சனியும் சில பெண்கள்லேயும் வந்துட்டு அவார்டு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி பிரியா சந்திரமொழி வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது இல்லைன்னு சொல்ல, அதை பண்ணுறது யார் அப்படின்றவங்க இருக்காங்க. இங்கே வந்து எல்லா ஒரு சினிமான்றது ஒரு வாஸ்ட் இண்டஸ்ட்ரி, இங்கே அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா பீப்புளுமே இருக்காங்க, எல்லாருமே இந்த மாதிரின்னு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில பேர் முன்னுதாரணமாக சில விஷயத்தை எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய தரப்பு இதாக இருக்குது. இது மாறிடும் அப்படின்ற, இது ஒரு எடுத்துக்கட்டாக இருக்குது, இப்போது இது மாறிடும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஆமாம்
சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் நாட் சூப்பர் ஸ்டார் அட்டா என்னன்னா, இப்போ ஒரு படத்தில் வர ஹீரோயின் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லோரும் சூப்பர் வாவ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுவே வந்துட்டு நம்ம வீட்டு பொண்ணு போட்டால், சில வீட்டில் போட்டால் அவனுங்க எல்லாம் பற்றிட்டு வரானுங்க. சரியா, இது என்ன கண்டென்ட் ஆக்காமல், இது முக்கியமாக வந்துட்டு என்ன கண்டென்ட் ஆக்காமல் பேசுக்க பார்ப்போம்.
இல்லை எனக்கு அதான், எனக்கு வந்து அது எப்படி முடியும் அப்படின்னா, இப்போ
இது இல்லை, இது வந்துட்டு நடக்கிறத நான் பதிவு பண்ணனே தவிர நானும்
சரி இப்போ பொழைச்சிப்போம். ஒன்று வந்து நான் கண்டென்ட் ஆகலை. இப்போ நீ சொல்கிற விஷயத்துலேயே வந்தோம் அப்படின்னா, சினிமாவில் வந்துட்டு
இல்லை
சினிமாவில் ட்ரெஸ்ஸை பற்றி நீ பேசியிருக்க, ஹீரோயின்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு ரொம்ப அப்ஜெக்டிங்காக இருக்குது, சில இதெல்லாம் வந்துட்டு வல்கராக இருக்குது.
ஒரு ஹீரோயின் பார்த்தா வா அப்படின்றாங்க, இதே வீட்டில் போட்டாங்க சி என்ன இது போய் மாத்திட்டு வா அப்படின்னு
சொல்கிறாங்களா இல்லையா? அது அது வந்து அது எந்த மாதிரி
பைனரி ஆன்சர் முதல்ல இது சொல்லிட்டு அதுக்கப்புறம்
இல்லை இல்லை கரெக்டு, இது வந்து எங்கே இல்லை அதுதான் பைனரி இல்லை இருக்குது, அது இருக்குது. இல்லை அதுதான், இது வந்து நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் எங்கே வந்து நிற்கணும் அப்படின்னா, நம்முடைய தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் அங்கே வந்து நீங்கள் நிற்க வேண்டாம், அங்கே உள்ள பீப்புள்லேருந்து தான் நீங்கள் வரணும். இங்கே மக்களோட மென்டாலிட்டி என்னவாக இருக்குது, இந்த மாதிரி தான் உடுத்தணும்னு சொல்லிட்டு பரப்பி வச்சுருக்காங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பெண்களை வந்துட்டு தங்களுடைய உடமையாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்துட்டு அவங்க மெயினாக ஆண்களோட ஒரே மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, தன்னுடைய பொருளை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், அதாவது பெண்களை வந்து சக மனுஷியாக பார்க்கல ஒரு பொருளாக பார்க்குறாங்க, மாற்றி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த வீட்டில் எந்த ஆம்பளையா இன்க்ளூடிங் மீ எவ்வளோ, இப்போ நான்லாம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் அரசியல் கற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருங்க அப்படின்னாலும் நான் ஒத்துக்கிறேன், ஆள் மென்னுன்னா எல்லோரும் தான். இப்போ என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, என் வீட்டில் உள்ள பொண்ணை வந்துட்டு அப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேனா கிடையாது, ப்ரொஜெக்ட்ன்றது கூட இல்லை, அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு நான் விடுவேனான்றது வந்துட்டு விட்டது கிடையாது நான். அதுவே நான் வெளியில் பார்க்கும்போது நான் பார்ப்பேன், வெளியில் இந்த மாதிரி போடுறாங்க செம அப்படின்ட்டு இருந்தவனா. ஓகேவா, இது அப்படியே டோட்டலாக சினிமாவில் வந்தது. ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாரு, ஒரு ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணுறாரு, பொண்ணுங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நிர்பந்தம் தான். ஒன்று, நாம் நடிக்க வந்திருக்கோம், பணம் கொடுத்துருக்காங்க, கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், நடித்து கொடுத்துட்டு போயிடும், பல்ல கடிச்சிட்டு அன்றைக்கி ஷூட் என்ன, மூணு கால் ஷீட்டா ரெண்டு கால் ஷீட்டா, இந்த மொத்த ஷெட்யூலுக்கு அஞ்சு நாள் ஷூட்டுக்கு வரோம்மா, நடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூரிட்டியை வந்து பழகிக்கிட்டாங்க. இதை வந்து என்ன சொல்ல போனால், நீங்கள் டர்ட்டி பிக்சர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சில் ஸ்மித்தாவோட லைஃப் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சில் ஸ்மித்தாவை வந்து பற்றி இவர் பேசும்போது வந்து வினித் சக்கரவர்த்தி பேசும்போது விஷயம் சொல்லியிருப்பார், அந்த பொண்ணை பார்த்தேன் அவளுக்கு வேர்த்துச்சின்னு சொல்லிட்டு புடவை எடுத்துகிட்டு அவள் விசிறிட்டு இருந்தா, அவளோட ஸ்ட்ரக்சரை நான் பார்க்குறேன், கிளிவேஜு, அவரோட நேவல், அவரோட இடுப்பு எல்லாமே அப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா டிமாண்டே அவங்களுக்கு அதான்,
ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த மாதிரி காட்டும்போது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணை தன்னோட வீட்டில் வந்து இது பண்ண மாட்டான், ரோட்டில் கூட பார்த்துக்க முடியாது, ஏன்னா வீட்டு வீடு வாசப்படி எல்லாருமே அதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை சினிமாவில் அவன் பார்க்க ட்ரை பண்ணுவான், சினிமாவில் அது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் வந்துட்டு சில தேட்டர்ஸ்லாம் இதுக்காகவே தனியாக ஒதுக்கின இதெல்லாம் இருக்குது தேட்டர்ஸ்லாம், அதாவது அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் பான் பார்க்காத டைம்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு வருவாங்க. பிட்டு படம்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, குறிப்பிட்ட அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை மட்டும் வந்துட்டு ஒரு பிட்டு பேப்பரை வச்சுட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஆண் சமூகம் தான் மெயினாக அதை ட்ரைவ் பண்ண காரணம், இவங்க தான் ட்ரைவ் முக்கியமான காரணிகள்னால் அவங்க தான். ஆண்கள் தான் பெண்களை எப்படி காட்டணும், அதை மற்ற ஆணுக்கு எப்படி காட்டணும் அப்படின்றத வந்துட்டு இவ்வளோ பெரிய சிம்பு வேலையை இவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமாக. ஓகேவா, இதோட நீட்சி தான் சினிமாவில் இந்த மாதிரி வந்திருக்கு ட்ரெஸ்ஸு. இன்றைக்குமே வந்துட்டு இதுலேயும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் வந்துட்டு, ஒரு கட்டத்தில் பெண்கள் தங்களை விருப்ப உடைய போட ஆரம்பிச்சுறாங்க, அது ரிவீலிங்காக இருக்குது, ரிவீலிங்காக இல்லை ஸ்கின் ஷோவாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை, நீ எதுக்கு பார்க்குற, நான் போட்டால் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வேர்க்கலை.
பெண்களோட உடை அப்படின்னு பார்க்கும்போது சினிமா ஒரு முக்கியமான இது அப்படின்னு பார்த்தாலும், எப்பயுமே ஆம்பளைங்களோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மைண்ட் செட் தான், கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரொம்ப கேவலமான மைண்ட் செட் இது அப்படி இல்லை, அந்த கேவலம் அது ஓகே. ஆனால் என்னென்னா, அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகிடும், அவன் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான், பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் அவன் போன கட்டத்தையும் ஓகே போன இது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வருவான். இது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிறானா, இது ஓகே தானே அப்படின்னு அவன் எடுத்துக்கிறானான்றது தெரியாது, அவன் நிர்பந்தத்தினால கூட அது மாதிரி மாறிப்பான். முன்னாடி நம்ம பழைய படங்களை பார்த்தோன்னா, ஜாக்கெட் போடாத இருந்த புடவை கட்டியிருப்பாங்க, அந்த இது வந்துருக்கும், அதுக்கப்புறமா சுடிதார் ஜாக்கெட் வருது, புடவை, அந்த கல்ச்சர் எப்படி தாவாணி அது இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து சுடிதார் வருது, சுடிதார் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்கள் ஏற்றுக்கவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் கூட நிறைய கிராமங்களில் வந்து அதை பார்க்கலாம். நம்ம நகரங்களை வச்சே கூட பேசினா கூட சுடிதார் முதல் ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட்டு ஒரு இது டாப்பு போட்டுன்னு இருக்கிறது அப்படின்னு பேசி, புடவை தான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு பேசினான். அவங்க சுடிதார்லேருந்து அடுத்தது வந்து ஜீன்ஸு டிஷர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான் அவன், சுடிதார் நல்லா தான், சுடிதார் போட்டுக்கலாம், அது டீசெண்டான ட்ரெஸ் தானே அப்படின்ற இடத்துக்கு வரான். அவங்க மறுபடியும் சுடிதார் டாப் போட்டுப்பாங்க, லெகின் போட்டுக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வராங்க, ஸ்கர்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் வரும்போது அவன் மறுபடியும் அந்த கடைசியாக அவங்க எங்கேருந்து மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்களோ அவன் அந்த இடத்துல வந்து நின்று இது ஓகே தானே அப்படின்றத பேசிகிட்டே தான் இருப்பான். அதுக்காக தான் சொல்கிறேன், அவன் எப்பயுமே வந்து கொஞ்சம் பேக் தான் அவன் ஐடியாலஜிக்கலாக பார்க்கும்போது. ஊரில் பார்க்கும்போது பார்ப்பான், சினிமாவில் பார்க்கும்போது பார்ப்பான், தான் வீட்டு பெண்கள் பேசுகிறதாகட்டும், ஒரு விஷயத்தை லீட் பண்ணி செய்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அது ஆம்பளைங்க வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அவனோட தான் வீட்டு பொம்பளையோ அவன் பொண்டாட்டியும் வந்து ஒரு விஷயத்தை கூடுதலாக தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு பதட்ட நிலைமை வந்துடும், ஐயோ இவன் நாளை பின்ன நம்மளை மதிக்காமல் போயிடுவாளோ அப்படின்றது. ஈவன் வீட்டு விஷயமாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே செக்ஸை பற்றி அவன் ஒய்ஃப் ஒரு விஷயத்தை கூடுதலாக பேசிட்டாங்க, கூடுதலாக இல்லை பேசினாலே சரி, இது எப்படி உனக்கு தெரியும், டேய் உனக்கு எப்படி தெரியுமோ அப்படியே தானே அவங்களுக்கும் தெரியும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல. அதனால் ஆம்பளைங்க புத்தி அது எப்பயுமே வந்து ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு புத்தி தான்.
இவங்க பழமொழியை பற்றி பார்த்தீங்களா, பெண் புத்தி பின் புத்தியா, யூ 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 எவ்ரி ஒன் யூ எவ்ரிபடி. ராமசாமி வந்து ஃபயர் பிளேசிங்காக உட்காந்துருக்காரு இந்த டாப்பிக்கில் பேசுறது இல்லையா, பாவம் அவருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது உள்ள வந்துட்டு பேசியதே. அது
இல்லை ட்ரெஸ்ஸு வந்து இல்லை, இப்போ 96 படத்தில் இருக்குது அப்படின்னா, 96 படம் வந்தோடனே அதில் வந்து அந்த சுடிதாரெல்லாம் கூட பார்த்து எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி அதில் தப்பாக சொல்கிற மாதிரியோ அப்படி எதுவும் இல்லை. அது வந்து அதை பார்த்து இப்போ பசங்க வந்து நம்ம இவ்வளோ நேரம் பல்சரை பற்றி எல்லாம் பேசினோம், அப்போ அதெல்லாம் வந்து பசங்க பல்சரை பார்த்தாங்க, அதை பார்த்துட்டு பல்சர் பைக் வாங்கினாங்கன்றப்ப தப்பாக தெரியல. அதே வந்து பொண்ணுங்க அதை பார்த்து ட்ரெஸ்ஸு பார்த்தாங்க, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்கன்னா அது நார்மலாக நடக்கிறது தான். எதையா ஒன்றை பார்த்து இப்போ ஒரு விளம்பரம் பார்த்து ஒரு பொருளை வாங்குகிறோம்ல, அது மாதிரி ஒரு படத்தில் பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸையோ ஒரு லைஃப் ஸ்டைலையோ அடாப்ட் பண்ணிக்கிறது தான். அது வந்து பொண்ணுங்க வந்து பண்ணுறாங்க, அதில் ட்ரெஸ்ஸை போடுறாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக தோணுதுன்னா, பசங்க வந்து அதை பார்த்துட்டு சிகரெட் பிடிச்சாங்க, பசங்க அதை பார்த்துட்டு தண்ணி அடிச்சாங்க அப்படின்றத விட நம்ம ஆட்களுக்கு வந்து எது பெருசாக தெரியுதுன்னா, பொண்ணுங்க அதை பார்த்துட்டு துணி போட்டாங்கன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. இவங்க அது வந்து வெறும் கண்ட்ரோலிங் ஃப்ரீக்கு தான், நம்ம மென் வந்து கண்ட்ரோலிங் ஃப்ரீக்காக இருக்கிறதுனால பொண்ணுங்க என்ன பண்ணாலும் தப்பாக தெரியுது, அதனால் வர்றது.
இதே 96 நீங்கள் த்ரீசா ட்ரெஸ் எடுத்து போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அது கேஷுவலாக சுடிதார் அது எல்லோரும் போடுற ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஆயிடுறாங்க. இதே குருவியில் வர த்ரீசா வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் இருக்கிற ஒரு டாப்பும் ஒரு ஸ்கர்ட்டும் போட்டால் தான் நம்ம ஆட்களுக்கு பிரச்சனையே. இப்போ அதுதான் இந்த
கல்ச்சர்லேயே இருக்க மாட்டாங்க, அவங்க மலேசியா பொண்ணுங்க, அதில்
மலேசியாவாக இருந்தாலும் தமிழ் பொண்ணு, தமிழ் கலாச்சாரம் முக்கியம் இல்லையா, தமிழ்
இங்கே வந்து மாறிடுவாங்க, இங்கே சென்னை வந்து மாறிட்டாங்க அவங்க.
தமிழ் கலாச்சாரன்றது ரொம்ப முக்கியம், அதை காப்பாற்றுறது தான் நம்ம வேலை.
இல்லை அதுதான் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்துட்டு இந்த தனி மனித சுதந்திரத்தை வந்து மதிக்காது தான். இது நம்ம ஏன் இன்றைக்கி சொசைட்டியாக நம்ம வளரலை, ஏன்டா நம்மளால் ஒரு ஆஸ்கருக்கு ஒரு படம் எடுக்க முடியல அப்படின்னா இது ஒரே காரணம் தான். நீ முதல்ல நீ வளர்றா வெண்ணை, அப்புறம் வந்து சினிமா வளர்த்துக்கலாம், அந்த மென்டாலிட்டி தான். இது என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு வந்துட்டு தமிழ் சினிமா மாறும், அன்றைக்கி இந்தியன் சினிமா வேர்ல்டு சினிமாவாக இது மாறும். அவ்வளோதான். சொல்லுங்கள் முருகன், எதை சொல்ல வந்தப்பில்?
அதுதான் சொல்ல வந்தேன், சென்னைக்கு வந்து மாறிடுவாங்கன்னு சொல்ல வந்தேன்.
சென்னைக்கு
வந்து மாறிடுவாங்க, ஏன்னா மலேசியில் இருக்கும்போது
மெட்ரோ சிட்டிகள்
இல்லையா, மலேசியில் இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாங்க சென்னைக்கு வந்து மாறிடுவாங்க. இதில்
அது கூட பாருங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மாறினதோ இல்லை இந்தியாவுக்கு வந்து மாறினதோ கிடையாது, சென்னைக்கு வந்து மாறிட்டாங்க. இது பொதுவாக ஒரு டாக்காகவே இருக்குது, சென்னையில் அதெல்லாம் சகஜம், மெட்ராஸில் அதெல்லாம் சகஜம் அப்படின்ற இது.
சகஜங்கிற வார்த்தை வந்து அவங்க வந்து அப்படியே டோட்டலாக ஒரு மாதிரி கொச்சையாக
உருவகப்படுத்திட்டாங்க,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஏன்
அப்படின்னா நீ உன் ஊருக்குள்ளே வந்துட்டு உன் ஜாதிக்குள்ளே நீ கெத்தாக இருந்திருப்ப, நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துருப்ப அந்த ஊருக்குள்ளேயே, என்ன நடந்தாலும் உனக்கு தெரிஞ்சிடும். எந்த பொண்ணு வந்து உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணை பற்றி நல்லா கதை பேசி இது பண்ணி விட்டுருவேன். இன்னொரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன பேசுகிறன்றது அவளாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்று ஆரம்பித்து வச்சுருவேன். இது இது வந்து உன் ஜாதி சொந்த ஜாதி, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு உனக்கு கீழே உள்ள ஒரு ஜாதியாக அந்த பொண்ணு அதாவது இருந்துட்டால் முடிஞ்சு, அவ்வளோதான். நீ சோழியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃபுக்குன்னு வாங்கிட்டு வந்து அதுதான் இது இது டோட்டலாக இருக்கிற ஒரே இதில் இருக்கிற அரசியலே வந்து என்ன அப்படின்னா, தான் ஜாதிக்காரன் தனக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு வேலை போட்டு கொடுக்குறது, இல்லை அவன் குடும்பத்தை வளர்த்து விடுறதுக்கு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு நீ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவேன். அதுவே உனக்கு வந்துட்டு வேண்டப்படாதவன் இல்லை உனக்கு வந்துட்டு கீழே உள்ள ஒரு ஜாதியில் உள்ளவன் அப்படின்னா அவனோட வாய்ப்பெல்லாம் தட்டி பறிப்பேன். இதனால் என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே கிடையாது, நகரத்துக்கு அவங்க நோக்கி வந்துடுவாங்க. நம்ம நம்ம ஊரில் இருந்தால் வாழ விட மாட்டான், நம்ம வந்து வெளியில் போய் நல்ல சிட்டியில் போய் பொழைச்சிடலாம்னு சிட்டிக்கு வருவாங்க. சிட்டிக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒன்று கிடச்சிரும், தனக்கான வேலையை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும், தான் எங்கே தங்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுப்பாங்க, தான் என்ன சாப்பிட்ணுன்றதை தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்புறம் என்ன மயிர்கடை நான் வாங்கிட்டு வந்து நிற்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு எப்போ வருதோ அப்போ இவங்க வந்து சென்னை வந்துட்டு இந்த மாதிரி சென்னை அவங்களுக்கு ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். என்ன சொல்ல போனால் நான் நிறைய பெண்கள் வந்து என்ன சொன்னால் நம்ம பேசாமல் சென்னையிலே இருந்தலான்றேன், எதுக்கு நான் ஊருக்கு போயிட்டு சென்னையே பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னென்னா சென்னையிலேருந்து அதாவது கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சென்னையோட அடுத்த லெவல் அதாவது இந்த கேம்லலாம் இந்த லெவலப் ஆகிற மாதிரி சென்னையிலேருந்து அடுத்த லெவலப் அப்படின்னா பெங்களூருன்னு சொல்லுவாங்க, பெங்களூர்லேருந்து அடுத்த லெவலப்னா மும்பை, மும்பைலேருந்து அடுத்த லெவலப்னா அமெரிக்கா தான் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்கெல்லாம், நீ எல்லாம் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த இதெல்லாம் பார்ப்போம்ல மீம்ஸ்லாம் பார்த்தா ஒரு பெரிய சிலை இருக்கும், அதாவது பாகுபலியோட பெரிய சிலை இருக்கும், அதுக்கெல்லாம் குட்டியார் சிலை இருக்கும்ல, அந்த மாதிரி ஊருக்காரங்களெலாம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இது இது புரிஞ்சிக்காமல் அவங்க இது இது வந்து பிடிக்காது அவங்களுக்கு. சொல்லப்போனால் நான் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணி உனக்கு எனக்கு கீழே வச்சுருந்தேன், நீ பாட்டு வளர்ந்து நீ பெரிய ஆளாகிட்ட திடீர்னு நாலு வாரத்தை இங்கிலீஷ்லலாம் பேசுகிற, குளோபல் கண்டென்ட்லாம் பேசுகிற, நீ பேசுகிறத பார்த்து மற்ற அட்ராக்ட் ஆகிற என்ன மதிக்க மாட்டான் என்ன ஊருக்குள்ளே அப்படின்ற ஒரு பதட்டம் உனக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா சென்னை போனாலே இப்படி தான் கெட்டு குட்டி சவராயிடுறாங்க அப்படின்றாங்க.
வச்சுருக்கேன் தான் நீங்கள் சொல்லபடி அந்த கலாச்சாரம் அந்த இது எல்லாமே வந்து உடஞ்சிருதுல, அதுதான் இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது, எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. சிட்டிக்கு போய் போய் படிச்சுட்டு வந்த பொண்ணு இன்னொரு ஒரு முக்கியமான
கொஞ்சம்
ஒரு படத்துலலாம் படம் பேர் மறந்துட்டேன், கார்த்திக் அவங்க இந்த படத்தில் அவங்க டவுனுக்கு போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, டவுன்ன்ற வார்த்தை தான் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. பார்த்தியாடா என்ன அக்காவோட ட்ரெஸ் சின்னதாகிட்டு இருக்குது, அக்கா டவுனுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்குல்ல அப்படின்னு அவன், அப்போ அக்கா இன்னும் மேற்படிப்புலாம் படிக்க சொல்கிறா அப்படின்ற வசனம்லாம் அது. இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா இந்த ஆம்பளை பசங்க கமெண்ட் பண்ணுறவனுங்க ஹீரோ இவங்களாம் படிக்காமல் உள்ளூரில் சுற்றினு இருப்பானுங்க, இந்த பொண்ணு போய் படிச்சுட்டு ஒரு நாலேஜபிளாக வர ஒரு பொண்ணை நம்ம தமிழ் சினிமா எப்படி போர்ட்ரேட் பண்ணுது அப்படின்றது. நீலாம்பரி கூட ஆகட்டும், நீலாம்பரி வந்து ஃபாரின் போயிட்டு படிச்சுட்டு வந்துடுறாங்க திமிர் அது இதுன்ட்டு, டே திமிர் அப்படின்றது அவங்க வளர்ந்த சூழ்நிலையாக கூட இருக்கலாம், அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு வந்ததுன்னு காமிக்கிறதுல. இது தொடர்ந்து படித்த பெண்களுக்கு மேலே உங்களுக்கு அப்படி என்ன ஒரு வன்மம் தமிழ் சினிமாவுக்கு?
இல்லை அதெல்லாம் வந்து பயங்கரமான வன்மவாதிகள் தான், நான் இல்லைலாம் சொல்லவே மாட்டேன். நானே வந்து நான் இத்தனைக்கு ஒரு வளர்ந்து வர ஒரு டேரக்டராக சில விஷயத்தெல்லாம் சொல்லணுன்னா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருந்த டைம் அது தமிழ் சினிமாவிலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் உமனு ஃபாரினில் போய் படிச்சுட்டு வரா, அவளை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுன்னா ரெண்டு விஷயம் இருக்கும், உன்னை ஆட்டிடியூடுன்னு ஒன்று சொல்லுவாங்க சரியா, அதாவது தன்னை வந்து எப்போவுமே ரிப்பல் பண்ணிப்பா. ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இண்டிபெண்டாக வளர்கிற பொண்ணு வந்து யாருக்கும் பயப்பட மாட்டான், உனக்கு நான் எதுக்கு வைஸ் பி ஸ்கேட் ஆஃப் யூ அப்படின்ற ஒரு தாட் அவளுக்கு இருக்கும், ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிக்கிறேன் என் லைஃப்பை என்னால் லெட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு இருக்கா இல்லை, அவள் வந்து எந்த ஆம்பளைக்கிலையும் வந்து பயந்து போகணுன்ற அவசியமே கிடையாது. என்ன சொல்லப்போனால் இவ எப்படி ஒரு பொண்ணு நமக்கு முன்னாடி பேசலான்ற மென்டாலிட்டி இருக்கிறவனை பார்த்தா அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, கத்தி விட்றா போடா வேணா நீ என்ன பண்ணுவோம் பண்ணுறா அப்படின்றவா. அதிகபட்சம் போனால் என் மகளிர் காவல் நிலையம் இருக்குன்னு அங்கே போய்க்கிறேன், அந்த லெவலில் தான் இருப்பாங்க.
இப்போ இவங்க வந்து கிராமத்துக்குள்ளே வராங்கன்னா அடக்கு உடக்கமாக ட்ரெஸ் போடு, வீட்டை விட்டு வெளில வராத, என்ன சமைக்காமல் என்ன சுற்றிட்டு இருக்க, அந்த மாதிரி. அது அந்த ஆம்பளைங்கள்லாம் பார்த்தா அவள் திமுறா ஒரு மாதிரி நடந்து போகிறா, இல்லை ஒரு வாக்குமானம் கேட்டுட்டு இதில் போயிருக்கா போகிறா அப்படின்னா அதெல்லாம் அடங்காது, அடங்கா போயிடாது, அப்படி தான் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணுறதுக்கும் ஈவிடீஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவானுங்க. ஏன் அப்படின்னா அவளோட மென்டல் பீஸை வந்து கெடுக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவான். ஆனால் இவனுங்களுக்கு தெரியாமல் இவங்க வைக்கிற வெடி என்ன தருமா, நிறைய பொண்ணுங்க இவனுங்களை பார்த்து பயந்துட்டு தலையை குனிஞ்சிட்டு குடத்தை தூக்கிட்டு போயிட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் இவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஆக்சுவலாக அக்கா அக்கா இந்த மாதிரி ட்ரெஸ் போகிறது நான் எனக்காக பண்ணணும், இந்த மாதிரி நான் வரதுக்கு எனக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோதானே நீ இதை படி இங்கே வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாற்றி விட்றாங்க. இது டோட்டலாக இவனுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரிய தெரியாது. இதை ஏற்றுக்க முடியாத இவன் இருக்கான்ல, ஆக்சுவலாக நான் காரில் வரலாம், நான் ஃபேன் செட் போட்டுருக்கலாம், நான் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து இறங்கினா மாமா மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது எனக்கு கௌரவமாக இருக்கிறது. அதுவே ஒரு பொண்ணு வந்து இறங்கும்போது வந்து யாருமே அதை இது பண்ண மாட்டாங்க. இதோட நீச்சி வந்து என்னாச்சுன்னா, ஒரு சொன்ன மாதிரி படையப்பா படத்தில் நீலாம்பரி கேரக்டர்லாம் வந்து அப்படி தான் வேணுனே வச்சு செய்வாங்க, ஓகேவா? அந்த கேரக்டரை வந்து ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதாவது வந்து சாத்விகனும்னு பேசி ஒன்று பண்ணியிருப்பான். ரெண்டு கேரக்டர் அதுக்கு தான் பக்கத்து பக்கத்தில் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து படையப்பால் ஆரம்பிக்கல, மன்னன் ஒரு படம் இருக்குது, மன்னனில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது பெரிய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் எத்தனைக்கு இவங்கெல்லாம் யார், பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், சங்கர், சங்கர் இதை பண்ணுவார், ஓகேவா? இவங்க எல்லாமே ஹேண்டில் பண்ணது. மன்னன் படத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட கம்பெனி எடுத்து பயங்கரமாக சிரத்தை எடுத்து சூப்பராக பண்ணி நம்பர் ஒன் கம்பெனியாக மாற்றிருக்கும். சப்பக்கட்டாக ஒரு டயலாக் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சாக்லேட் வேணுமா ரெண்டு சாக்லேட் வேணுமானா எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேரக்டர் கேட்பார். ஏன்னா பொண்டாட்டி வந்துட்டு முதலாளி, அவர் தான் ரஜினி தான், ரஜினி தான் பண்ணியிருப்பார், சூப்பர் ஸ்டார் பண்ணியிருப்பார். அவர் கேட்பார், அதுக்கு ஒன்று ரெண்டு தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லலாம், அப்போ ரெண்டு தானே பெருசு நான் தான் பெருசு அப்படின்னுவார். எனக்கு இது சின்ன வயசுலேயே அவ்வளோ கேவலமான ஒரு டயலாகு, எனக்கு இது நிற்கிது, இது எப்படி அதுக்கு கிளாப்ஸு. ஆக்சுவலாக மன்னன் வந்து எங்கள் ஊரில் பயங்கர ஹிட்டு, கும்பகோணத்தில் சரியா, பெரிய பெரிய படம் அது, பயங்கர ஹிட்டு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அடங்காப்படாரியாக இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் பொண்ணை அடங்காப்படாரியாக தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அது சக மனிதனை மதிக்க மாட்டாள், ஒரு ஆம்பளையை மதிக்க மாட்டாள், கத்திக்கிட்டே இருப்பாள், திட்டிகிட்டே இருப்பாள், ஈவில் மைண்டடாக இருப்பாள். அதாவது நீங்கள் ரொம்ப சிம்பிள், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டலோனாக ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க அப்படின்னா ஈவிலாக காட்டிடுவாங்க, ரொம்ப சிம்பிள். அவள் இன்னொருத்தனோட குடியை கெடுத்துருவா, அந்த மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்க. சொல்லப்போனால் ரொம்ப சில பேர் தான், இப்போ பாலு மகேந்திரா பார்த்தீங்கன்னா ரெட்டைவாள் குருவின்னு ஒரு படம் எடுத்திருப்பார், அது வந்து இந்த ராஜராஜ சோழன் சாங் இருக்குல்ல, அது ரெண்டு பொண்டாட்டி கதை இது. ஆக்சுவலாக அதில் வந்து ராதியா வந்து ஒரு சிங்கராக இருப்பாங்க, மாடர்னாக இருப்பாங்க அவங்க. அதே அர்ச்சனா வந்துட்டு புடவை கட்டிட்டு இங்கே தமிழில் தமிழ் இந்த இதில் இருப்பாங்க அவங்க. ஆனால் ரெண்டு பேருமே எங்கேயுமே தப்பாக காட்டியிருக்க மாட்டார், கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிருப்பார், ஓகேவா? இங்கே சில டேரக்டர்ஸுக்கு வந்துட்டு இது வந்து பெரிய பிஸ்னஸ். ஆக்சுவலாக ஒரு பொண்ணை வந்துட்டு நீ நல்லா யோசிப்பாரேன், ஒரு பொண்ணுகிட்ட போய் என்ன லவ் பண்ண அப்படின்னா அது லவ் பண்ணுமா, இல்லை நீ பின்னாடியே போனால் செருப்பை கட்டி அடிச்சுட்டு போயிடும். அப்போ இவங்க மேலே வன்மத்தை கேட்கறதுக்கு நமக்கு படம் வராதானா, படம் வந்துடும், வந்துச்சுன்னா ஹிட்டாக்கி விட்றாங்க, நம்ம ஆண் சமூகம் ஹிட்டாக்கி விட்றோம் தமிழ் கலாச்சாரத்தில்.
இந்த பொண்ணு பின்னாடியே போகிறத பற்றி கடைசியாக சொன்னீங்க, இந்த தமிழ் சினிமாவில் பொண்ணை விரட்டி விரட்டி லவ் பண்ணுறது, இந்த பொண்ணை விரட்டி விரட்டி லவ் பண்ணுறது, இந்த ஸ்டாக்கிங் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து நான் உங்ககிட்ட இருந்து நான் இதை கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன்.
இது வந்து என்னென்னா, இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இதுதான். தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லணுன்னா ஆரம்பத்தில் நமக்கு இருந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மி, அதான் சொன்னானே கலாச்சாரமாகவே வந்துட்டு பெண்களை வந்து பொத்தி பொத்தி வச்சுக்கிறது, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. ஒரு நைன்டிஸ் அதாவது எயிட்டிஸ்லேருந்து நைன்டிஸ்க்குள்ளலாம் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துட முடியாது. முதல்ல அதுக்கு முன்னாடி வெள்ளக்கார நம்மளை போட்டு பாடப்படுத்திகிட்டு இருந்தான், அது இதுக்கெல்லாம் யோசிக்க நேரமே இல்லை, காதல்ன்றதெல்லாம் பெருசாக அப்போல்லாம் வந்துடல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து வெளிலே வராது. ஆக்சுவலாக நமக்கு வந்து என்னென்னா, ஏ பொண்ணு பிள்ளைலாம் சுத்தக்கூடாதுரா, ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்க்கணும், ஏன் சுத்தக்கூடாது, இது முதல்ல ஒரு ஆம்பளைக்கு மைண்டில் வரும், முதல்ல ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வரும். அப்போ எந்த பொண்ணை சுத்தலாம், எல்லோரும் பார்ப்பானுங்க ஒரு பொண்ணை, பயங்கரமாக இருக்கும் அந்த பொண்ணு, அழகான பொண்ணு, அது வந்து இவனை இது பண்ணிடும் அப்படின்னா. இதில் பொண்ணுங்களுக்கு இருக்க பெரிய ப்ரெஷர் என்ன தருமா, ஃபாரினில் இருக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு போ, நீ பாட்டுக்கு படி, வீட்டுக்கு போ அப்படின்னு இருந்தால் பொண்ணுங்களுக்கு பெரிய ப்ரெஷராகவே இருந்திருக்காது, இவனுங்க சுற்றி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இன்னும் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேனே, இப்போ ஹியூமனில் ஒரு மேனோட நேச்சரே வந்து ஹண்டிங் தான், அவனுக்கு ஈஸியாக கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விருப்பம் இருக்காது. இவன் தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடி ஒரு விஷயத்தை எடுத்துட்டானா, எடுத்ததுக்கப்புறம் அதை பத்திரமா பார்த்துமானா, அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு, இந்த ப்ராசஸை நான் என்ஜாய் பண்ணேன், ஐ லவ் திஸ் ப்ராசஸ், அந்த மாதிரி தான் அவன். சரியா, பொண்ணுங்க விஷயத்துலேயும் அப்படி தான் அவன். அதுலேயும் கிராமங்களில் சில கிராமத்துலேருந்து வர சில படிக்கிற பெண்கள்லாம் வந்துட்டு அந்தந்த ஜாதி ஆண்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க, அவங்க முன்னாடி போவாங்க, இவங்க பின்னாடியே வருவாங்க, அவன் யாரா நம்மளை அவன் பார்க்குறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேங் வார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொண்ணுக்காக தான் அடிச்சு அடிச்சுக்கிற ஆட்கள் தானே, நம்ம மன்னர்கள் எல்லாமே அப்படி தானே. அந்த மாதிரி ஒரு இதை வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்ருவாங்க. இதோட நீச்சி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கே பிடிச்சிருந்தா கூட, அதாவது இயற்கையாக சில பெண்களுக்கு வந்து காதல் வரும்ல, ஒருத்தன் மேலே எவனாவது நல்லா படிக்கிறவன் இல்லை எவனாவது, அவன் அவனை பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு வேளை பார்த்துருச்சு இவனுக்கு அப்படின்னா இவனால் தூங்க முடியாது, ஏன்னா ரொம்ப ரேர் பீஸுங்க, ரேர் பீஸ் என்னாச்சு அந்த மாதிரி ஆகிடுவாங்க. நம்மளை ஒரு பொண்ணு பார்க்குதா அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். ஏன்னா இவன் கலாச்சாரத்தில் பெண்கள் வந்து சகஜம் கிடையாது, சகஜமாக இவனால் ஒரு விஷயத்தை பேசிட முடியாது. என்ன சொல்லப்போனால், பெரிய ஜாதிகளில் இந்த பெரிய ஆட்கள் அவங்களில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முறைப்பெண்களெல்லாம் வந்துட்டு கணக்கில் வச்சிருப்பாங்க. வர அவன் தான் அம்மாவை, அவனை தான் நீ கட்டிக்க போகிற பார்த்துக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பழகிடும், பழகினா அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவனுக்கும் பெருசாக அத்தை பொண்ணுக்கு மேலே வந்துட்டு, அத்தை பொண்ணு நம்ம தான் கல்யாணம் பண்ணி போகிறோம் நமக்கு ஒருத்தர் இருக்கா அப்படின்னும் போது வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல என்ஜாய்மெண்ட்டில் இருப்பான். ஒரு சிங்கம் வேட்டையாட வருதுன்னா இன்னொரு சிங்கம் வந்துட்டு தடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கும். அதாவது இன்னொரு ஒரு 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 பெண் சிங்கத்தை வந்துட்டு ஒரு ஆண் சிங்கம் வந்துட்டு பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு அந்த பெண்ணை அடைய வருதுன்னா ஆல்ரெடி ப்ரொடெக்ஷனில் இருக்கிறது வந்து சண்டைக்கு நிற்கும். இந்த ப்ராசஸில் ஜாலியாக போய்ட்டு அந்த அந்த பெண் சிங்கத்தை கடுப்பாடி அவனால் சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வாங்கடா அந்த மாதிரி ஆகிடும் ஒரு கட்டத்தில். ஆனால் பிடிச்சி போய் ஒருத்தனை பிடிக்கும் தெரியுமா, ஜென்ரலாக தனியாக ஒரு ஆண் சிங்கம் தனியாக போயிட்டுருக்கு, அது வேலை உண்டு அதுன்னு பார்த்துட்டு டிசிப்ளின்டாக இருக்கானே என் வேலையை அவன் பார்க்குறானே எதையும் பிஸி இல்லையேன்னு பார்க்குறதுனால வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் வரும் டோட்டலாக. அந்த மாதிரி தான் சோஷியல் அனிமலாக இருக்கிற நமக்கும் அப்படி தான், பெண்களுக்கு வந்துட்டு இயற்கையாக சில பேர் மேலே காதல் வரும், ஆனால் ஈஸியாக போய் பேசிட முடியாது, பேசுனா இங்கே அப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்று அந்த பையனை விடு, அந்த பையனை பிடிக்கலன்னா பையன் யாருமா முதல்ல வந்து பையனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவன் யார், எந்த ஊருக்காரன், அவங்க அப்பா யார், அதை தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டால் வந்துட்டு உங்கள் ஊரில் நீங்கள் எப்படியோ அந்த ஊரில் அவங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையே இருக்காது, ஜாலியாக எல்லாம் அவ்வளோதான் கல்யாணத்தை பேசுங்க முடிங்க அந்த மாதிரி போயிடும். அதுவே அவனை யாவை பார்க்குறாவ அப்படின்னா ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்று அவனை விட்டுரு இல்லை உன் உயிரை விட்டுரு, அவ்வளோ தான், ரெண்டுத்தில் நீ ஏதாவது எடுத்துக்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நீ நான் அவனை பெற்றுட்டேன் அவனை வளர்த்துட்டேன் அப்படின்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் மெயினாக அந்த அட்டாக் யாருக்கு நடக்குன்னா பெண்களுக்கு நடக்கும். முந்தா நேத்தி நடந்துச்சு, நம்ம நியூஸில் போட்டிருவோம், ஆணவ குலவனம் நடந்திருக்கு ஓகேவா. இப்போ இந்த ஸ்டாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுதான் வந்து அன்றைக்கி இருந்த அன்னைக்கிலேருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் இருந்த வாழ்வியல் முறையே தான். அவன் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போவான், செயினை அவுந்துரும், அங்கேயே உட்காந்துருப்பான், அவனால் அதை மாட்ட முடியும், ஆனால் மாட்ட மாட்டான், கையெல்லாம் கிரீஸாக உட்காந்துருப்பான், அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் மாட்டுவான். லெட்டர் கொடுக்குறது ஒரு பெரிய, அது வந்து ஒரு பெரிய கலையாக இருந்துச்சு. அப்போ லெட்டர் இது பண்ணுவாங்க இல்லை எழுதி வச்சுருவாங்க, வெளில தங்கர் பச்சன் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கள்ளிச்செடியில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க லவ் பண்ணுறதெல்லாம். இந்த இந்த மாதிரிலாம் ஒரு வகையாக வந்து அதை வந்து தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டாக்கிங்கோட இது என்ன ஆகிடுச்சுன்னா ஈவிடிசிங்குள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணோட, இப்போ ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கல்ச்சருக்கும் ஃபாரின் கல்ச்சருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனே தான். ஃபாரினில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா நேராக போய் பேசுவாங்க அந்த பொண்ணுகிட்ட, பார்த்தேன் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், ஆர் யூ லுக் கார்ஜியஸ், யூஆர் ஸோ ஹாட், ஒரு காஃபி குடிக்கலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா காஃபி பிடிக்கலையா, ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அடுத்த பொண்ணு இவனை மதித்து பேசும், இவனும் போய் பேசுவான், இந்த மாதிரி இருக்கும். பொண்ணுங்களும் வந்து ஒரு டேட்டுக்காக கேட்பாங்க, ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு நம்ம கல்ச்சரில் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது, நேராக வந்து அந்த பையன்ட்டு வந்து பேசுவாங்க. பேசும்போதே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும், சரி வாங்க காஃபி குடிக்கலான்னா பேசும்போது பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த டேட்டுக்குள்ளே போவாங்க, லவ்க்குள்ளே போவாங்க. லவ்க்குள்ளே இருக்கும்போது தான் வந்துட்டு வெளியே மேரி மீனே அப்புறம் கேட்பாங்க, நம்ம கல்ச்சரில் லவ் பண்ணாலும் நீ என்ன தாண்டி கல்யாணம் பண்ணும் அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதம் அவன் நல்லா இருந்தான் நடிச்சிட்டு இருந்தான், அடுத்த மாதத்தில் பார்த்தா அவன் டாக்ஸிக்காக இருக்கான் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும்ல, டாக்ஸிக்காக இருக்கும்போது தெரிஞ்சுனா இவனை விட்டா போதுண்டான்னு இருக்கும், அவனை விட்டு போயிட்டு அமைச்சா ஏமாந்திட்டு அமைச்சாவன், எங்கே போனாலும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது, ஆசிட் அடிச்சிருந்தா கத்தியால் குத்திடும்டா, அவ்வளோதான் இவனுங்க இருக்குது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, டேட்டிங் ரெண்டு டேட்டிங் செட் ஆகலையா வேணாம் நம்ம பிரிஞ்சிடலாம், ஏன்னா கற்புங்கிறது பெரிய மேட்டர் கிடையாதுங்க, சாசி செட்டின்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இங்கே இவனுங்களாம் ஒன்று எப்படி ஜாதின்றது வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் ஒரு இதோ அதே மாதிரி இதை ஒன்று பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்டாக்கிங்குள்ளே வரோம் அப்படின்னா இதே தான், ஒரு பொண்ணு வேணே துரத்திக்கிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் உருவாகும். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னா அது தமிழ் சினிமாவில் வந்துட்டு மூடு பண்ணி படம்லாம் பார்த்துருக்கீங்கள, அதாவது ஒரு பொண்ணை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, ஒரு பொண்ணை ஒரு சுச்சுவேஷன்லையோ இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ப்ரமிஸ்குள்ளேயோ அடைச்சி வச்சுக்கிட்டு உனக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரே ஆம்பளை நான் தான், நீ என்ன லவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அந்த சிண்ட்ரோம் வர பெண்கள் வந்து ஒரு வழியே இல்லாமல் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ இதுதான் காதல்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துப்பாங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை ஈஸியாக கல்டிவேட் பண்ணி நான் வந்து வீர அவெஞ்சர்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட வைக்கலாம் டிக்டாகில், அவங்களாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருப்பாங்க, அதெல்லாமே அந்த மாதிரி பெண்கள் தான் சொல்லப்போனால் ஓகேவா. இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்களோட ஒரு குளோபல் நாலேஜ் இருக்காது, வெளில வரமாட்டாங்க. இதை இதை பண்ணதும் நம்ம ஆம்பளை பையன்தான் ஓகேவா. ஸோ ஸ்டாக்கிங்லேயும் அப்படி தான், இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்துட்டு இது தொடர்ந்து வந்துட்டு இருக்க காரணம் வந்துட்டு வேட்டையாடுறது ஒரு ஆணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது அதை அதோடய நீட்சியாக இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்குறவனுக்கு அது ஆடாக தெரியல,
நம்மளே இதை தானே பண்ணோம், நம்ம ஃப்ரெண்டு இதை தானே பண்ணியிருக்கான், நம்ம அண்ணன் இதை தானே பண்ணி கல்யாணம் பண்ணால், அப்போ இது தப்பாக தெரியல. ஆனால் அது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ பெண்களும் இந்த ஸ்டாக்கிங்கிறத வந்துட்டு ஒரு ப்ராசஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஆண் நம்ம முன்னாடி தான் சுற்றி வருவான், நம்மளை அப்படி தான் லவ் பண்ணுவான் போல், அவன் நம்மளை லவ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணுவான் போல் அப்படின்ற தாட் ப்ராசஸுக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று, நமக்கு இருக்கிற தமிழ் சமூகம் உள்ள பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுகிட்ட காஃபி குடிக்கலாம் வரியா அப்படின்னு கேட்க முடியாது. அப்பா கிட்டே போய் சொல்லிடும். அது ஒரு ஆம்பளை பையன் வாங்கிட்டு வந்து பேசினா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிடணுமா சரியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிவிடுவாப்பில். அப்போ கூட அதை இண்டிபெண்ட்டாக வேலை செய்ய விட மாட்டார். அது ஒரு ப்ரோக்ராம்டு ஒரு ரோபோ. அந்த ரோபோ கிட்ட போய் பேசினீங்கன்னா அது போய் அவங்க அப்பா கிட்ட டெலிவர் பண்ணிவிடும், அவங்க அப்பா ரோட நின்றுவார். சரியா, இதுதான் நடக்கும். சொல்லுங்கள் ஐயா.
அதான் இப்போது இது பின்னாடி துரத்தி துரத்தி காதலிக்கிறது அப்படின்னு பேசும்போது முக்கியமான ஒரு படம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டகத்தி. அவ்வளோ சட்டையராக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஒன் சைடு லவ்வு, ஒரு காதல் தான், அப்புறமா துரத்தி துரத்தி லவ் பண்ணுறது, ஒரு நேரத்தில் ஒரு செடியில் ஒரு பூ தான், இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் போட்டு அடித்து உடச்சி தள்ளிருப்பா போல. ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை பார்ப்பா போல, யாருக்கு லெட்டர் கொடுக்குது அப்படின்லாம் யோசிச்சுருப்பா போல அந்த படத்தில். ஆனால் இதே வெற்றிமாறன் ஒரு முக்கியமான ஒரு டேரக்டரு இந்த சொசைட்டியில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆடுகளத்தில் வந்து ரெண்டு பேர் துரத்தி துரத்தி ஒரே நேரத்தில் ஹீரோயின் லவ் பண்ணிருப்பாங்க, ஹீரோவும் இன்னொருத்தரும். பஞ்சாயத்து வந்து என்ன பண்ணுவாங்க, என்னம்மா நீ நம்ம தினேஷ் தம்பியை லவ் பண்ணுறியா இல்லை அந்த கருப்பு பையனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, இவன் கொஞ்சம் டாக்ஸிக் கம்மியாகிறான் பின்னாடி சுற்றுறதுல அப்படின்ட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நம்ம கருப்பு தம்பியை வந்து செலக்ட் பண்ணிருவாங்க. கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு காதல் கிடைக்கிறதுக்கு இப்படி துரத்தி துரத்தி லவ் பண்ணுறது தானே ஒரு காரணம்.
இல்லை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுமே, அவன் பண்ணுற தொல்லை தாங்க முடியலன்னு நான் அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி விரட்டாதுன்னு சொல்லிடுமே.
சொன்னாலும் நாங்கள் விட்டோமா, மறுபடியும் விரட்டணும்ல, ஏதோ ஒரு வகையில் விரட்டி இது சூஸ் பண்ண வச்சோம்ல.
இல்லை அதுதான் இப்போ நம்ம வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, இப்போ இது வந்து ஒரு இதில் கூட ஒரு டயலாக் இருக்கும், அட்டகத்தில் கூட ஒரு டயலாக் இருக்கும், ஒரு பொண்ணை லவ் பண்ண டக்குனு மேட்டர் முடிச்சணும்டா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பான். ஓகே, ஒரு கேர அது இன்றைக்கும் வந்துட்டு அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு அது அவ்வளோ கொச்சையாக இருக்கே, அதை ஏன் நீங்கள் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பேசுகிற ஆள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு டயலாக வைக்கலாமா அப்படின்றது வந்துட்டு ஒரு அவர் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அவங்கள அது தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே சில டேரக்டர்ஸ் வந்து மாறிக்க தயாராக இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நம்ம எப்போ என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, வெற்றிமாறன் வந்து சொல்லணுன்னா பொல்லாதவனு ஒரு படம் எடுத்திருப்பாரு, அதில் ஒரு ஸ்டாக் தான் பண்ணிகிட்டு இருப்பார், டே நான் மூணு வருஷமாக பார்க்குறேன்டா அப்படின்னு ஃபஸ்ட்டில் சரியா அந்த ஹீரோ அந்த மாதிரி சொல்லுவார். அவர் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த பொண்ணை, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ஸ்டாக்கிங் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சினிமாவில் காட்ட 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 வந்து பெண்களுக்கு இது ஒரு பழகி போயிட்டு டோட்டலாக. இதை வந்து பொல்லாதவனில் சொன்னவர் அடுத்த ஆடுகளத்துலையும் இதை பண்ணியிருப்பார். ஆடுகளத்துலேயும் அந்த கேரக்டர் அந்த பொண்ணை பார்த்து போய் எப்படா அப்படி போயிட்டா இருக்காங்க, வெள்ளா வச்சு தான் வெளுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று ஆகிடுங்க. ஆனால் இன்றைக்கி வெற்றிமாறன் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க சொல்லுங்களேன் பண்ண மாட்டார். ஏன்னா அதுதான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். உங்களை திருத்திக்க நீங்கள் தயாராகிறீங்க, அரசியலை கற்றுக்குறீங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்றீங்க அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னும் சில டேரக்டர்ஸ் மாறாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் ஸ்டாக்கிங்கான படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணை அச்சுறுத்துறதாக தான் நான் ஸ்டாக்கிங்கை பார்க்குறேன். நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கிற பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ட்ரௌமா உருவாகும்னு ஒன்று இருக்குது. நமக்கு சின்ன வயசில் நமக்கு தெரியாதா, நம்மளை சார்ஸ்லாம் போட்டு அடித்தாங்க டீச்சர், இன்றைக்கி நம்ம ஹெட்மாஸ்டரை பார்த்தா நமக்கு ஒரு சின்ன உதறல் இருக்கும், அது அவங்க மேலே இருக்கிற பயம்லாம் இல்லை, நமக்கு சின்ன வயசில் தான் அவங்க நம்ம கொடுத்த ட்ரௌமா, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். இதே விஷயத்தை தான் பெண்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து அந்த ட்ரௌமா கொடுத்துட்டே இருந்தோன்னா ஒரு அந்த பையனை பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஓகே, பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்னவாக இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது டோட்டலாக. ஆனால் வி ஹாவ் நோ அதர் சாய்ஸஸ். இன்றைக்கி வந்து இப்போ உள்ள அதாவது இப்போ 90s பேரண்டிங் மாறினா மட்டும்தான் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா வீட்டுக்கு கூட்டு வந்து பேசு, அதை சொல்கிறதுக்கே வாரணம் ஆயிரம் படம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ஏன் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா வீட்டில் கூட்டு வச்சு பேசு அப்படின்ற ஒரு டயலாக் வர்றதுக்கே ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு தமிழ் சமூகத்தில். அந்த படத்தில் அவர் எங்கேயுமே வந்து ஒரு பொண்ணு பின்னாடி ஸ்டாக்லாம் பண்ண மாட்டார். கௌதம் மேனா ஏதாவது ஒரு சில விஷயத்தில் பாராட்டணும்னா நான் அந்த விஷயத்தில் பாராட்டுவேன் அவரை. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் அதுவே மின்னலையில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டுன்னு என்ன கேட்கக்கூடாது. ஸோ அவர் எவால்வ் ஆகி வர்றதுக்கும் ஒரு டைம் ஆகிடுச்சு. ஓகேவா? சார் இன்றைக்கி என்ன கேட்டிங்க இந்த இந்த ஸ்டாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கிங்கை விட்டுட்டு பேரண்டிங்கில் முதல்ல கவனம் செலுத்துங்க. பேரண்டிங்கால் தான் ஸ்டாக்கிங்கை ஒழிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணை நீ பார்க்குற, இல்லை ஒரு பையன் அவன் பின்னாடி வந்து பேசுகிறானாம்மா, அவன் யார் படிக்கிற பையனா வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுமா, அப்பா நானும் இருக்கேன் பேசலாம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அப்பா படத்தில் ஒரு சமுத்திரக்கணி மாதிரி எல்லாம் நடந்துங்க, பேசு மனசு விட்டு பேசுமேன் ரெண்டு பேரும். ஓகே, நீங்கள் வந்துட்டு சினிமாக்குள்ளே இருக்கிற எல்லாத்த இந்த மாதிரி சில சில ஃபர்னிச்சர்லாம் போட்டு நீ நம்ம உடச்சிருக்கோம், இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். முன்னாடி மாதிரி வந்து இன்றைக்கி வந்து எங்களால் கலவரங்கள் எதுவும் செய்ய முடியல. நீங்கள் முருகன் வந்திருக்காரு, ஒரு மெயின் பீஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அவரை தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம். ஆக்சுவலாக சீக்கிரமே அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சந்திக்கிறோம். அதிலையும் வந்துட்டு விடைபெறுவது விவியன்,
பிரகாஷ்,
முருகன்,
ராமசாமி,
அருண்.
நன்றி.